இப்பொழுது நான் நம்புகிறேன், இப்பொழுது நான் நம்புகிறேன், யாவும் கை கூடிடும், இப்பொழுது நான் நம்புகிறேன், இப்பொழுது நான் நம்புகிறேன், இப்பொழுது நான் நம்புகிறேன், யாவும் கை கூடிடும், இப்பொழுது நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் சிறிது நேரம் நின்ற வண்ணமாக இருப்போமா? நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூன்றாவது அதிகாரத்திற்கு திருப்பி முதலாம் வசனம் துவங்கி பார்ப்போம். சகோதரி ஜெனேட்டா அன்னாஜின், சகோதரி மூர் அவர்களுக்கு அந்த அருமையான பாடலின் பதவிக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நான் அங்கு அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கையில் எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்தது. இவர்கள் பாடுகையில் இவர்கள் நம்மோடு இருந்து நமது கூட்டங்களில் பாடினதையும், இவர்கள் 16 வயதுள்ள சிறுபன்கள் என்று நானும் சகோதரன் ஜாக் அவர்களும் பேசிக் கொண்டிருந்ததையும் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது சகோதரி அன்னாஜின் அவர்களுக்கு 5 பிள்ளைகளும், சகோதரி ஜெயண்டா அவர்கள் 2 பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே நாம் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு அருகில் உள்ளோம். பெண்களே, அப்போது இருந்தது முதல் சுமார் 16 வருடங்கள் வித்தியாசம் உள்ளன. இன்னும் நீடிக்காது. அந்த மகிமையான நேரத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது ஆமோஸ் மூன்றாவது அதிகாரத்தை நாம் படிப்போமாக. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கன்னியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கன்னி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இந்த பாகத்தில் நாங்கள் இன்றிரவு ஐக்கியம் கொள்வோமாக. கர்த்தாவே, நீர்தாமே இங்கிருந்து நாங்கள் எடுக்கும் இப்பாகத்திற்கான பொருளை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதாமே உமக்கு கனத்தை கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தையின் பேரில் நாங்கள் இன்றிரவு காத்திருக்கையில் எங்களை ஆசீர்வதியும், வியாதியஸ்தரையும் அவதியுற்றோரையும் சுகப்படுத்தும், இழந்து போனவரை ரட்சியும், சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலவீனமுறும் பலவீன பாண்டுகளுக்கு பலத்தை எருளும். ஒரு மகத்தான உம்முடைய பிரசன்னத்தின் பொழிதலை எங்களுக்கு தாரும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன்.
I wish to take for a text from this
இப்பாகத்தில் இருந்து ஆவிக்குரிய நினைவிழப்பு என்னும் பொருளை இன்றிரவு நான் எடுக்க வாஞ்சிக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்கான ஜபம் நாளை உள்ளது என்பதை மறவாதீர்கள். நாளை மதியம் 2 மணிக்கு நாம் நம்முடைய ஆராதனையை துவங்கும் போது கர்த்தாமே அளவில்லாத மகத்தான காரியங்களை நடப்பிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஜப அட்டைகளை வழங்க என்னுடைய பையன் இங்கே இருப்பார். ஜபம் செய்யப்பட விரும்புவோர் ஒவ்வொருவருக்கும் ஜபம் ஏறெடுக்கப்படும். நாளை கர்த்தருக்குள் மகத்தான ஒரு நேரத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நகர்ப்புறத்திலிருந்து இங்கு வருகை புரிந்துள்ள ஜனங்களே, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முழு சுவிசேஷ அருமையான சபைகள் இந்நகரம் முழுவதும் உள்ளன. அவைகள் எல்லாவற்றிலுமே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இப்பொழுதுதான் வெளியிலிருந்து உள்ளே வந்திருக்கும் என்னுடைய உதவி போதகர்களில் ஒருவராகிய சகோதரன் ஜாக்சனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் முன்னாள் மெத்தோடிஸ்ட் சபை சேர்ந்தவர். நம்மிடத்திலிருந்து 1 அல்லது 2 நகர தூரம் தள்ளி இருக்கிறார். இக்கூடாரத்துடன் ஐக்கியப்பட்டிருக்கும் எத்தனை பேர் இங்குள்ளனர்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். எல்லாவிடங்களிலும் என்னே நிச்சயமாகவே நீங்கள் இங்கு வந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்தியானாவில் நான் சிறிது காலமாய் வரும்போது இருப்பதை காட்டிலும் இது ஒரு நெருங்கிய சந்திப்பாய் அமைந்துள்ளது. நான் மறுபடியும் சீக்கிரமாய் வந்து ஒரு கூடாரத்தை அமைத்து கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 7 கடைசி எக்காலங்களை குறித்து பார்க்கலாம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது ஆனால் நினைவிருக்கட்டும், அதை நாளை மறக்காதீர்கள். நாளை 2 மணிக்கு பிறகு நமது அடுத்த ஆராதனையோ டாம்பா பிளாரிடாவில் அடுத்த வாரம் துவங்கும். இப்பொழுது ஆவிக்குரிய நினைவிழப்பு என்பதன் பேரில் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது பேசப்போகும் இந்த பொருளுக்கு செல்லும் முன்பு இதற்கு அடித்தளமாக சற்று நேரம் இந்த சிறிய நபராகிய ஆமோசை குறித்து பேசுவோம். இது சமாரியாவிலே மிகவும் செழிப்பிருந்த சமயத்தில் நிகழ்ந்த ஒன்று. இஸ்ரவேல் செழிப்படைந்திருந்தார். அவர்கள் உண்மையாகவே உலகத்தின் பின் சென்று செழிப்படைந்தார்கள். எப்பொழுதுமே செழுமை அடைவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கான அடையாளம் அல்ல, ஆனால் அது சில சமயங்களில் முரண்பாடாயிருக்கும். நீங்கள் நிறைய உலக பொருட்களை உடையவராய் இருப்பதனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை அது காண்பிக்கிறது என்று ஜனங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அது உண்மையல்ல. சில சமயங்களில் அது வேறு வழியில் இருக்கலாம். ஆனால் இச்சிறிய நபரை குறித்து நாம் அவ்வளவாய் அறிந்திருக்கவில்லை. அவன் எங்கிருந்து வந்தான் என்பதற்கான வரலாறு கூட நம்மிடம் கிடையாது. இங்கு வேத வசனத்தின்படி அவன் ஒரு மந்தையை மேய்ப்பவன் என்று நாம் அறிவோம். ஆனால் தேவன் அவனை எழுப்பியிருந்தார். அக்காலத்திலே உலகில் இருந்த சுற்றுலா துறையிலே பிரசித்தி பெற்ற பட்டங்களில் ஒன்றாகிய சமாரியாவிலே ஒரு உஷ்ணமான நாளை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். மியாமி அல்லது ஹாலிவுட், லாஸ் ஏஞ்சலிஸ் போன்ற சுற்றுலா பகுதிகளுக்கு ஏற்ற மகத்தான நகரங்களில் ஒன்றாயிருந்த நகரங்களைப் போன்று அது அமைக்கப்பட்டிருந்தது. நாம் அவனை குறித்து சற்று கற்பனை செய்து பார்க்கலாம். அவன் அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்து எப்பக்கத்திலும் பாவமானது குவிக்கப்பட்டிருந்த அந்த மகத்தான நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஊழியக்காரர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு முழுவதுமாக அகன்று சென்று விட்டு இருந்தனர். நீண்ட வருடங்களாக அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கவில்லை. ஆகையால் இந்த சிறிய நபர் சமாரியாவின் வடக்குப்புறமாக இருந்த மலையின் உச்சியில் ஏறினார். அவன் அந்த பட்டணத்தை கீழ்நோக்கி பார்க்கையில் உஷ்ணமான சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதையும் அவனுடைய நரைத்த பெருவீசையின் முடி முகத்தின் மேல் விழுகிறதையும் அவனுடைய சிறிய கண்கள் குறுகிறதையும் அவனுடைய சிறிய வழுக்கை தலையானது பிரகாசிப்பதையும் என்றால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவனுடைய கண்களோ குறுகிவிட்டிருந்தன. சுற்றுலா பயணிகள் வழக்கமாக ஒரு பட்டணத்திற்கு சென்று அதன் எல்லா வசீகரத்தையும் அழகையும் பார்ப்பதை போல் அவனதை பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் தேவனுடைய பட்டணமாக இருந்த அது ஒழுக்க சீர்கேட்டை அடைந்ததை அவன் பார்த்து கவனித்தான். யாரும் அறியாத சிறுநபராய் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இருந்தான். இப்பொழுது நாம் அவரை குறித்து மிக அதிகமாக அறிந்திருக்கவில்லை. அவன் எங்கிருந்து வந்தான் என்று நாம் அறியோம். தீர்க்கதரிசிகள் வழக்கமாகவே யாரும் அறியாதவாறு காட்சியில் தோன்றி அப்படியே கடந்து செல்வார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகின்றனர், எங்கு செல்கின்றனர் என்றும் அவர்களுடைய பின்னணிகள் நமக்கு தெரியாது. தேவன் அவர்களை எழுப்புகிறார். அவனிடம் காண்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். நான் இதைத்தான் முக்கியமான ஒன்றாய் காண்கிறேன். உண்மையாகவே அவன் தன் ஊழிய கூட்டத்தை துவக்குவதற்காகவே சமாரியாவிற்கு வந்தான். யாரிடமிருந்தும் ஒத்துழைப்பு பெற்றிருக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன். எந்த ஸ்தாபனத்தில் இருந்தும் அவன் ஐக்கிய சீட்டை பெற்றிருக்க மாட்டான். எந்த குழுவிலிருந்து அவன் வந்துள்ளான் என்பதை காண்பிக்க அவனிடமோ அறிமுக சான்று கடிதங்கள் இல்லை. ஆனால் அவன் ஒரு காரியத்தை உடையவனாயிருந்தான். அந்த பட்டணத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை அவன் உடையவனாயிருந்தான். இப்போது நாம் ஆமோசை நம்முடைய நேரத்திற்கு கொண்டு வருவோமானால் இன்றைக்கு நம்முடைய பட்டணத்தில் அவன் வரவேற்கப்படுவானா என்று நான் எதிர்பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். நாம் அவனை வரவேற்போமா அல்லது அவர்கள் செய்தது போலவே செய்வோமா என்று நான் ஆச்சரியம் வருகிறேன். நம்முடைய பட்டணங்களும் அதே போன்ற சீர்குலைவில் தான் உள்ளன என்று நாம் காண்கிறோம். அப்போது இருந்தவாறே பாவமும் மக்களிடையே பிரதானமாக இருப்பதை நாம் காணலாம். இந்த சிறிய யாரும் அறியாத மனிதன் எப்படி இந்த கூட்டங்களை நடத்தப் போகிறான், எப்படி எங்கு அவன் ஆரம்பிக்கப் போகிறான், எந்த சபைக்கு அவன் செல்லப் போகிறான், யார் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப் போவது என்று நான் ஆச்சரியம் வருகிறேன். எங்கிருந்து வந்தவன் என்பதை காண்பிக்க அவனிடம் ஒன்றுமில்லை. அவனிடம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பட்டணத்திற்கான கர்த்தர் உரைக்கிறதாவது அவனிடம் இருந்தது. மிகவும் சீர்குலைந்த நிலையில் ஒழுக்க கேட்டில் அவர்களை அவர் கண்டார். அது ஒரு மகத்தான நேரமாயிருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பது போல அப்பட்டணத்தில் உள்ள பெண்கள் ஆக துவங்கினர். அவர்கள் சீரடைந்த நிலையில் இருந்தனர். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதற்கு மாறாக ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் வேறு வழியில் சென்றனர். ஆகவே அது ஒரு மகத்தான இடமாய் தெருக்களில் நடனங்களும் ஸ்திரீகள் தங்களுடைய உடைகளை களைவதும் ஆடை அவிழ் போன்ற நிகழ்ச்சிகளும் இப்படி பல இருந்ததை நாம் கண்டறிகிறோம். உண்மையாகவே அந்த நாட்களில் அது ஒரு பொது களியாட்டு நிகழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுதோ அது ஒவ்வொரு நாளும் உள்ளது. சீதோஷ்ண நிலை சற்று வெப்பமானால் நீங்கள் எந்த ஒரு காட்சிக்கும் செல்ல தேவையில்லை. அவர்கள் யாவரும் எங்கும் எப்படியும் வீதியிலேயே இருக்கிறார்கள். இவ்விதமாய் செய்யும் பெண்களே, உங்களுக்கு அவமானம். உங்களை குறித்து நீங்கள் வெட்கமடையவில்லையா? பிறகு சிறிது காலத்திற்கு முன்பாக இங்குள்ள ஒரு பெண்ணிடம் கூறினேன். அதற்கு அவள், ஏன் சகோதரன் பிரணாம் அவர்களே, மற்ற பெண்களைப் போலத்தானே என்று கூறினாள். அதற்கு நான், ஆனால் நாம் மற்ற ஜனங்களைப் போல் நடந்து கொள்ளக் கூடாது. நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஒரு வித்தியாசமான குணாதிசயம் உடையவர்களாக இருக்கிறோம் என்றேன். ஒரு பெண் இப்படி கூறினது என் நினைவிற்கு வருகிறது. பாருங்கள் சகோதரன் பிரணாம், நான் அந்த குட்டைக்கால் சட்டைகளை அணிவதில்லை, நான் தளர்கால் சட்டைகளை அணிகிறேன் என்று கூறினார். அப்பொழுது நான், அது அதைவிட மோசமானது என்று. மேலும் தேவன் ஆண்களுக்கான ஆடைகளை பெண்கள் அணிவது அது அவருடைய பார்வையில் அருவறுப்பானது என்று கூறினாரே. அது முற்றிலும் சரியே. ஒருவர் பாருங்கள், மற்ற ஆடைகளை அவர்கள் தயாரிப்பதில்லையே என்று கூறினார். இன்னும் தையல் எந்திரங்களையும் மற்றவைகளையும் தயாரிக்கிறார்கள் என்று நான் கூறினேன். இதற்கு சாக்கு போக்கு கிடையாது. இருதயத்தில் இருப்பதைத்தான் அது வெளியில் காண்பிக்கிறது. அது தன்னைத்தானே அடையாளம் காண்பிக்கிறது. இந்த பட்டினமானது ஒழுக்க சீர்கேடு அடைந்தது என்று நாம் காணலாம். பிரசங்கிகளும் அதை குறித்து கூற பயந்தார்கள். ஆனால் அவர்களோ கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த காரியத்தை அப்புறப்படுத்துங்கள், இல்லையே நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்று அவர்களிடம் கூற வருகின்ற ஒரு சிறிய வயதான மலையின் மேல் ஏறி வருகின்ற ஒரு மனிதனை உடையவர்களாக இருந்தனர். பிறகு அவனோ அவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாள் மட்டும் உயிரோடு இருந்து அதை கண்டான். மற்ற நாடுகளை ஆதரித்து புறம்பே தள்ளப்பட்ட இரண்டாம் எரோபியாமி நாட்களில் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இந்த சிறிய ஆமோஸ், நீங்கள் ஆராதிக்கின்றதாக உரிமை பாராட்டும் அதே தேவன் உங்களை அழிப்பார் என்று அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். அவர் அதை செய்தார். அவருடைய சத்தமானது பர்மிங்காமில் இன்றளவு இங்கு இருக்குமானால் நீங்கள் செவிப்பதாக உரிமை கோரும் அதே தேவன் உங்களை ஒரு நாளில் அழிப்பார் என்று அதே காரியத்தை சபைகளுக்கு கூறும். நான் இங்குள்ள கூட்டத்தாரத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இந்த ஒளிநாடாக்களோ உலகம் முழுவதும் செல்லுகின்றன. இப்பொழுது அது உண்மை என்பது நினைவிருக்கட்டும். அவன் பட்டணத்திற்குள் பிரவேசித்த போது இந்த காரியங்களை கண்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக அனுப்பப்பட்ட இவன் இவர்களின் சீர்கேட்டை கண்டபோது எப்படி உணர்ந்திருப்பான் என்று நான் ஆச்சரியம் உறுகிறேன். அவன் வரும்போது நாம் அவனை வரவேற்போமா? அவனுக்கு ஒத்துழைப்பு அளிப்போமா? நம்மால் என்ற எல்லாவற்றையும் அவனுக்கு அளிப்போமா? நம்முடைய கவனத்தை அவனிடம் செலுத்துவோமா? நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று அவன் கூறும்போது நாம் அதை செய்வோமா என்று நான் வியக்கிறேன். நம் சகோதரிகள் தங்களுடைய கத்தரிக்கப்பட்ட முடியை குறித்து என்ன செய்வார்கள் என்று நான் ஆச்சரியம் உறுகிறேன். ஆமோஸ் வருவானால் தங்களுடைய முடியை வளர விடுவார்களா? அவனதை பிரசங்கித்திருப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அது கர்த்தருடைய வார்த்தையாகும். மூன்று அல்லது நான்கு முறை திருமணம் செய்து மூப்பொருளாக இருக்க முயற்சி மூப்பொருளை நம்முடைய குடும்பம் நீக்குமா என்று நான் ஆச்சரியம் உறுகிறேன். இந்த எல்லா காரியங்களும் அப்படியே இருக்குமா என்றும் நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு மனிதன் தன் மனைவி ஊட்டச்சத்து சட்டங்களை அறிந்து கொள்ள அனுமதித்து அவள் வெளியில் தெருவில் சென்று ஒரு மனிதன் கடந்து செல்லும் போது அவ்விடத்தையும் பேரழிவுக்கு உட்படுத்துவாளானால் அப்படிப்பட்ட அவள் கணவனான அந்த மனிதனிடத்தில் அவன் என்ன கூறியிருப்பான் என்று நான் வியப்புறுகிறேன். நிச்சயமாக தன்னிடமுள்ள எல்லாவற்றைக் கொண்டும் அதை தகத்தெறிந்திருப்பான். ஏனெனில் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டிருந்தான். அதை தவிர மற்ற எதையும் அவனால் செய்ய முடியவில்லை. அந்நாளிலே அவர்கள் ஒரு மோசமான வியாதியை கொண்டவர்கள் என்று அவன் கண்டான். ஆவிக்குரிய நினைவிழப்பு, அதே காரியம்தான் இன்று நம்மிடையே உள்ளது. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? எப்படி ஆமோஸ் தெரிந்து கொண்டான்? முதலாவது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். பிறகு அடுத்ததாக நோயாளிகளின் உடலில் ஏற்படும் வியாதிகளின் அறிகுறியை கண்டுபிடித்து அது என்ன வியாதி என்பதை அறிந்து அதன் முடிவுகள் என்ன என்பதை அவன் அறிந்திருப்பான். ஒரு மருத்துவர் ஒரு நோயின் உக்கிரவேகத்தை கண்டு அது வேகமாக தொற்றி பரவுகின்ற அது ஸ்திரப்பட்ட பிறகு மரணம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை அறிவார். தேவன் அதை குறித்து ஏதாவது செய்தால் ஒழிய அது அவ்வளவுதான். பாருங்கள், நீங்கள் ஒரு பக்கத்தை நோக்கி பார்க்கையில், நீங்கள் ஜனங்களை பார்க்கையில், நீங்கள் ஒரு சபையை பார்க்கையில், தேவனை விட்டு தூரமாய் அகன்று சென்றிருக்கும் ஜனங்களை நோக்கி பார்க்கும் போது அங்கு பிணியாளிகளுடைய பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நோயின் அறிகுறியை தவிர வேறு ஏதும் இல்லை. அது மறிக்கிறது. அவர்களின் வியாதியின் அறிகுறி என்ன என்பதை அது நிரூபிக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு அகன்று தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் வார்த்தையை குறித்த வாஞ்சையற்றவர்களாய் போனால் அப்பொழுது அதை குறித்த ஒரு நோயின் அறிகுறி உள்ளது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்பதே ஆகும். அவிசுவாசமோ உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். அது முற்றிலும் சரியே. ஆகையால் பாவத்தின் வியாதி அப்பட்டத்தில் இருப்பதை அவன் கண்டபோது அது என்ன வியாதி என்றும் அதன் பலன் என்ன என்றும் அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது இந்த நினைவிழப்பு என்னும் வியாதியானது நீங்கள் உங்களைத்தானே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது இது வழக்கத்துக்கு மாறான ஒன்றாகும். இது அடிக்கடி நிகழாது. ஒரு அதிர்ச்சியின் விளைவாகவே இது நிகழ்கிறது. யாரோ ஒருவர் தான் யார் என்பதை அறியாதிருப்பார். அது யுத்தங்களில் இருப்பதை நாம் காணலாம். சில சமயங்களில் ராணுவ வீரர்களுக்கு அது வரும், சில சமயங்களில் மக்களுக்கு அது வரும். இந்த நோய் வர காரணமாயிருக்கும் மற்றொரு காரியம் கவலையாகும். கவலையே அதை பிறப்பிக்கும். கவலையினால் எந்த நன்மைகளுமே கிடையாது. ஆம், கவலையை கடந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவர், பாருங்கள், நீர் காலையில் சுட்டுத் தள்ளப்பட போகிறீர் என்றால் அதை குறித்து நீர் கவலை கொள்ள மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, இல்லை, அப்படி இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினேன். ஏன்? நான் கவலை நிலைமையை மோசமாக்குமே தவிர வேறொன்றையுமே செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவரோ, பாருங்கள், விசுவாசம் வைத்திருத்தல் என்ன நன்மையை செய்ய போகிறது என்று கேட்டார். அப்பொழுது நான், அது என்னை விடுவிக்கும் என்றேன். அது சரி, பாருங்கள். ஆகையால் கவலை எந்த நன்மையும் உடையதா இல்லை, ஆனால் விசுவாசம் எல்லா வல்லமைகளையும் உடையதாக உள்ளது. விசுவாசியுங்கள். இப்பொழுது சில சமயத்தில் கவலையே அதற்கு காரணமாக அமைகிறது. இரண்டு கருத்துக்களுக்கு நடுவே இருப்பது இந்த நினைவிழப்பை மக்களிடையே பிறப்பிக்கும் மற்றொரு காரியமாகும். அது உன்னை நீ என்ன செய்தாய் என்ற உன்னுடைய சிந்தையை மறக்க செய்யும் நிலைக்கு உன்னை உண்மையாகவே கொண்டு செல்லும். உன்னுடைய சிந்தையை நீயே மறந்திருப்பாய். நீ யார் என்பது உனக்கே தெரியாது. உன்னையே நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. நீ நடக்கலாம், புசிக்கலாம், இன்னும் மற்ற காரியங்களை செய்யலாம், ஆனால் இன்னுமாய் உன்னைத்தானே நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. நீ மிகவும் அறிவார்ந்த படிப்பை உடையவனாயிருக்கலாம், ஆனால் நீ பெற்ற அதே கல்வி எங்கிருந்து வந்தது என்பதையும் நீ யார் என்பதையும் நீ எதை சேர்ந்தவன் என்பதையும் உனக்கு தெரிவிக்காது. இதுதான் நினைவிழப்பு என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த மனித ஜீவியத்தில் விவாகத்தினால் நம்முடைய குடும்பங்கள் மூலம் நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். நாம் விவாகம் செய்து நம்முடைய மனைவிகள் நம் விவாக இணைப்பின் மூலம் நம்முடைய குடும்பம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. ஆனால் அதன் பின்னர் இந்த பயங்கரமான காரியம் உனக்கு நேர்ந்து நீ விவாகமானவனா, யார் உன் மனைவி என்றும் எது உன் பிள்ளைகள் என்றும் உன் தகப்பன் தாய் யார் என்றும் உன்னுடைய அயலான் யார் என்றும் உன்னால் நினைவில் கொள்ள முடியாமல் இருக்குமானால் எப்படி இருக்கும்? அது ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கும். நாம் நம்மை ஞானத்தின் மூலமாக மனித குலத்தை மிருக இனத்திலிருந்து வேறுபடுத்தி அடையாளம் காண்பிக்க முடிகிறது. ஒரு மிருகத்தினால் சிந்திக்க முடியாது, அது சட்டங்களின் மூலமாகவே செல்லும், அதற்கோ ஆத்மா கிடையாது. ஆனால் நாமும் மிருக ஜீவன் தான். ஆனால் எது நம்மை வித்தியாசப்படுத்துகிறது? நாம் பாலூட்டி வகையை சேர்ந்தவர்கள். ஒரு பாலூட்டி வெப்பமான ரத்தத்தை உடைய ஒரு மிருகம். நாமும் ஒரு மிருகத்தின் தன்மைக்கேற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எது நம்மை வித்தியாசப்படுத்துகிறது? நமக்கு ஒரு ஆத்மா, எது தவறு எது சரி என்று கூறும் ஒரு மனசாட்சி இருப்பதன் மூலம் நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். இப்பொழுது ஒரு நிலை உண்டு, அதாவது இந்த நினைவிழப்பு உனக்கு வருமானால் நீ நேபுகாத்நேச்சாரை போல ஆகலாம். அவன் ஒரு சமயம் தன்னைத்தானே உயர்த்தினான். அவன் தான் ஒரு மிருகம் என்று நினைக்கும்படி தேவன் விட்டுவிட்டார். அவன் வனாந்திரத்திலே ஜீவித்து மாட்டை போல புல்லை தின்றான். கழுகின் சிறைகளைப் போல அவன் உடல் முழுவதும் முடி வளர்ந்தது. ஒரு மிருகத்தின் இதயம் அவனுக்குள் இருந்தது போன்று அவன் ஆனான். பாருங்கள், அதுதான் நினைவிழப்பு. ஏனென்றால் அவன் ஒரு ராஜாவாய் இருந்தான் என்பதை அவன் மறந்துவிட்டிருந்தான். அவன் ஒரு மனிதனாய் இருந்தான் என்பதை அவன் மறந்துவிட்டிருந்தான். தன்னை ஒரு மிருகமாக நினைத்து மிருகத்தைப் போலவே நடந்து கொண்டான். ஏனென்றால் ஒரு மனிதன் என்பதை அவன் மறந்து போயிருந்தான். அது இன்றைக்கு சுலபமாக இருக்கிறது. கிறிஸ்தவ சபை என்ன என்பதை நாம் சில சமயங்களில் மறந்து போகிறோம். நாம் உலகத்தாரை போல நடக்கின்றோம். அது நாம் ஆவிக்குரிய நினைவிழப்பை பெற்றிருப்பதையே நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல நடக்காமல் உலகத்தாரை போன்று நடக்கின்றீர்கள். நீங்கள் உலகத்தின் இருதயத்தை பெற்றிருக்கிறீர்கள், அதுவே இதை பிறப்பிக்கிறது. இஸ்ரவேலானது உலகத்திற்கு திறக்கப்பட்ட இப்பள்ளத்தில் விழுந்து போனதை இங்கே நாம் காணலாம். ஆகையால் தீர்க்கதரிசியானவன் அவர்களை வெளியே தோண்டி எடுத்து முடிந்தவரை அவர்களுக்கு போதகம் செய்ய அனுப்பப்பட்டான். தேவன் தம்முடைய கிருபையால் இஸ்ரவேலை பூமியில் இருந்த மற்ற குடும்பங்களில் இருந்து தெரிந்தெடுத்தார். கிருபையே அதை செய்தது. அவர்கள் விருப்பப்பட்ட நிலங்களை அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் ஒருபோதும் கட்டாத வீடுகளை அவரே அவர்களுக்கு அளித்தார். தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து அதை அவர்களுக்கு செய்தார். அவர்கள் வாங்காத பண்ணைகளை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஒருபோதும் பயிரிடாத ஆகாரத்தை அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் தோண்டாத கிணறுகளை அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் வென்றிராத வெற்றிகளை அவர் அவர்களுக்கு அளித்தார். தகுதியே இல்லாத அவர்களுக்கு அவர் கிருபையால் இவைகளை செய்தார். அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய ரேசிக்கப்பட்ட இந்த ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தமது கிருபையால் தேவன் இதை செய்தார். அவர் வேதத்தில் ஒரு நிலத்தில் சிறு பெண்ணாக தன்னுடைய சொந்த ரத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக அவளை கண்டார். அவர் அவளை கழுவி சுத்தம் செய்தார். ஆனால் தேவன் தன்னுடைய இரக்கத்தை எல்லாம் அவளுக்கு பாராட்டின பிறகு அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளானால் என்று கூறியுள்ளார். நினைவிழப்பு வியாதி அவளுக்கு வந்தது. நினைவிழப்பு, ஆகையால் இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்பதை அவள் மறந்து போனாள். 1964 உள்ள அமெரிக்காவையே இது சித்தரித்து காண்பிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே வியாதியால் அது பீடிக்கப்பட்டு அவதியுறுகிறது. நாம் மகத்தான வல்லமை பொருந்திய சபைகளாக இருக்கிறோம். நாம் மகத்தான வல்லமையான மக்கள். நாம் எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான தொகையுடைய மக்கள். இருப்பினும் அது எங்கே இருந்து வந்த ஒன்று என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். அவர்களுக்கோ அது மோசமான நிகழ்வாயிருந்தது. தேவன் அவர்களிடம் நல்லவராயிருந்து எல்லா அஞ்ஞான தேசங்களில் இருந்தும் அவர்களை கொண்டு வந்து அவர்களை வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக்கி அவர்களை தமக்கென்று வேறு பிரித்துக் கொண்டார். அவர் ஒரு திராட்சை செடியை வேறொரு தேசத்திலிருந்து எடுத்து அதை வேறொரு தேசத்தில் நட்டார். அது அழகாக வளர்ந்து கனி தரும்படி செய்தார். ஆனால் அந்த திராட்சை செடி தனக்கு வந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வந்தது என்பதை மறந்து போனது என்றே அவர் கூறினார். அதே போன்றுதான் இந்த கடைசி நாட்களில் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதன் சாட்சியின் அர்த்தம் என்ன என்பதை தேவனுடைய ஜனங்கள் மறந்து போயிருக்கிறார்கள். இந்த நினைவிழப்பானது மறுபடியுமாக மக்களின் மேல் வந்துள்ளது. அவர்களால் தங்களையே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அதை குறித்த எல்லாவற்றையுமே அவர்கள் மறந்துவிட்டனர். அவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் மறந்துவிட்டனர். அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மறந்துவிட்டனர். ஸ்திரீகளோ மற்ற ஸ்திரீகளைப் போன்றே வாழ்ந்து கொண்டிருந்தனர். தேவனுடைய சபையும் அவருடைய மக்களும் எப்போதும் வேறுபிரிக்கப்பட்ட வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களும் சொந்த ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தங்களுடைய உதர்களின் கனிகளாலே ஸ்தோத்திர பலிகளை அவருடைய நாமத்திற்கு செலுத்துகிறவர்களாயும் இருப்பார்கள். தேவன் அவருடைய சபையை அழைத்து இந்த காரணத்திற்காகத்தான் உலகத்தில் இருந்ததை வேறுபிரித்தார். அதற்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை அளித்தார். அவர் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று கூறினார். தேவன் தாமே அதை கூறினார். இதை போன்றுதான் இம்மக்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களை அவர் அழைத்தார். ஆனால் அதை குறித்து அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை மறந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நெறிமுறைகளை மறந்தார்கள். வீதியில் இருந்த பெண்கள், அங்கிருந்த இஸ்ரவேல் ஸ்திரீகள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டு மேசியாவை பிறப்பிக்கத்தக்கதாக காத்துக் கொண்டிருந்தனர். அதை போன்று செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய குணாதிசயமானது பயங்கரமாயிருந்தது. இங்கு நான் ஒரு நிமிடம் நிறுத்தி அதே போன்றுதான் இன்றும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் நம் ஜனங்கள் மத்தியிலும் உள்ளது என்று கூற விரும்புகிறேன். நீங்கள் மாத்திரம் அவர்கள் குணாதிசயத்தை உணர்ந்து கொள்வீர்களானால் நலமாயிருக்குமே. ஒரு சமயம் தெற்கில் நடந்த சம்பவம், அவர்கள் அடிமைகளை வைத்திருந்த போது சம்பவித்த ஒரு கதையை நான் படித்தேன். அவர்களோ மக்களை கொண்டு போய் சந்தைகளில் விற்பார்கள். நீங்கள் ஒரு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு காரை விற்பது போல அங்கு ஒரு தரகர் வாங்குபவர் வந்து இந்த அடிமைகளை எடுத்து அவர்களை வியாபாரம் செய்வார். நீங்கள் எப்படி ஒரு காரையோ அல்லது வேற ஏதோ ஒன்றை செய்வது போல அந்த அடிமைகள் தங்கள் தேசத்தை விட்டு வெளியே இருப்பவர்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள். தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர்கள் அவர்களை கடத்தி இங்குள்ள தீவுகளுக்கு அவர்களை கொண்டு வந்து ஜமாய்க்கா மற்றும் பிற இடத்திலிருந்து ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக கள்ளத்தனமாக கொண்டு வந்து அடிமைகளாக விற்றனர். இம்மக்களோ கவலை கொண்டவர்களாக இருந்தனர் என்றே நாம் காணலாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலிருந்து கடத்தப்பட்டனர். அவர்கள் எதிரியால் வெளியே கொண்டு வரப்பட்டதால் வருத்தமாயிருந்தனர். அவர்கள் மறுபடியும் தங்கள் கணவரையோ மனைவியையோ தங்களுடைய பிள்ளைகளையோ தங்களுடைய தாய் தந்தையரையோ காண முடியாது. அவர்கள் முற்றிலுமாக, அதாவது அவர்களை வேலை செய்ய வைப்பதற்கான சாட்டையால் அடித்தனர். அவர்கள் கவலை கொண்ட ஜனங்களாயிருந்தனர். ஒரு நாள் தரகன் ஒரு தோட்டத்திற்கு வந்து அங்கு வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்ட அடிமைகளை கண்டான். ஆதலால் அவன் சென்று எஜமானனை நோக்கி, எத்தனை அடிமைகளை நீர் வைத்திருக்கிறீர் என்று கேட்டான். எஜமானோ கிட்டத்தட்ட 100 இருக்கலாம் என்றான். அதன் பின்னர் தரகனோ, விற்கவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ உம்மிடம் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். எஜமானன் ஆம் இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது தரகர், நான் அவர்களை பார்க்கட்டும் என்றான். ஆகவே அவன் வயல்வெளியில் சென்று அவர்களை கவனித்தான். அவர்கள் சாட்டையால் அடிக்கப்பட வேண்டும் என்பதை அவன் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து இவர்கள் சாட்டையால் அடிக்க தேவையில்லாத ஒரு வாழ்வினை கண்டான். இவன் தன் நெஞ்சையும் தன் முகத்தையும் நிமித்தின்றவனாயிருந்தான். அவன் அடிக்கப்பட வேண்டியதில்லை. அதனால் அந்த தரகன், நான் அந்த அடிமையை வாங்க விரும்புகிறேன் என்றான். அப்பொழுது எஜமானோ, அவன் விற்பனைக்கு அல்ல என்றான். அப்பொழுது தரகன், சரி, அந்த அடிமையின் வித்தியாசம் என்ன, மற்ற எல்லோருக்கும் அவன் தலைவனா என்று கேட்டான். அப்பொழுது எஜமானோ, இல்லை, அவனும் ஒரு அடிமைதான் என்றான். அதற்கு தரகனோ, நல்லது, அவனை வேறு விதமாக போஷிக்கின்றா என்று கேட்டான். அப்பொழுது எஜமானோ, இல்லையே, மற்ற எல்லா அடிமைகளோடும் தாழ்வான தளத்தில் தான் அவன் சாப்பிடுகிறான் என்றான். அதற்கு தரகனோ, நல்லது, மற்ற அடிமைகளிலிருந்து அவனை வித்தியாசப்படுத்துகிறது எது என்று கேட்டான். அப்பொழுது எஜமான், பாருங்கள், நானும் இதை பற்றி நீண்ட நாளாக ஆச்சரியப்பட்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் அதை அறிந்து கொண்டேன். அதாவது, அவன் விட்டு வந்திருக்கிற அவனுடைய தாய்நாட்டிலே ஒரு முழுகின மரபு குழுவிற்கு அவனுடைய தந்தைதான் ராஜாவாக இருக்கிறாராம். ஆனாலும் இவன் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் அந்நிய இடத்திலே இருந்தாலும் தான் ஒரு ராஜாவின் குமாரன் என்று அவன் அறிந்திருக்கிறான். தன்னை ஒரு ராஜாவின் குமாரனை போன்றே நடத்திக் கொள்கிறான் என்று கூறினான். அப்பொழுது நான், ஆனாலும் ஆப்பிரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு கருப்பு இன மனிதன் தன் தகப்பன் ஒரு இன மரபு குழுவிற்கு ராஜாவாய் இருக்கிறான் என்று அறிந்திருப்பாரானால், ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் ஒரு மனிதனோ அல்ல ஸ்திரியோ, நம்முடைய பிதாதான் மகிமையில் உள்ள பரலோகத்தின் ராஜா என்பதை அறிந்து எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். நாம் நம்மை ஒரு கிறிஸ்தவ புருஷர்களாக ஸ்திரீகளாக நடத்திக் கொள்ள வேண்டும். நாம் அதை போன்று நடக்க, அது போன்று உடுத்திக் கொள்ள, அதை போன்றே பேச, அதை போன்றே ஜீவிக்க வேண்டும். நாம் அந்நியராய் இருந்தாலும் நாம் ராஜாவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமேன். நம்முடைய குணாதிசயம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் உள்ள ஒழுக்க சிதைவு. இஸ்ரவேலானது அதே குழியில் தான் விழுந்து அவர்களும் கூட ஒழுக்கக்கேடாயிருந்தனர். அவர்களோ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக, இன்னும் மற்ற தேவனுடைய பிரமாணங்களை மறந்துவிட்டிருந்தனர். அவர்கள் அந்த பிரமாணங்களை மறந்துவிட்டிருந்தனர். அது இனிமேல் அவர்களுக்கு தேவையில்லை. எப்படி சபையானது இப்பொழுது இருக்கின்றதோ அதே போன்று அவர்கள் மற்ற உலகத்தாரை போன்றே வாழ விரும்பினர். ஒரு சபையும் இஸ்ரவேல தங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக சாமுவேலை நோக்கி தங்களுக்கு ஒரு ராஜா தேவை என கேட்க ஆரம்பித்தனர். அப்பொழுது சாமுவேல் அவர்களிடத்தில், இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் நான் கூறின காரியம் எதாகிலும் நிறைவேறாமல் போனதுண்டா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ, இல்லையே, நீ கூறினது நிறைவேறாமல் இருக்கவில்லையே என்றனர். மேலும் அவர், என்னுடைய ஆகாரத்திற்காக, பணத்திற்காக, உங்கள் பணத்திற்காக சீவனம் செய்வதற்காக உங்களிடம் நான் மன்றாடி இருக்கிறேனா என்று கேட்டார். அதற்கு அவர்களோ, இல்லை, நீர் அவ்வாறு செய்திருக்கவில்லை, நிகழாத காரியங்கள் ஒன்றையும் நீர் எங்களை குறைக்கவில்லை. சாமுவேலை, நீர் உமது ஜீவனத்திற்காக எங்கள் பணத்தை ஒருபோதும் கேட்கவில்லை, ஆனால் எப்படியாயினும் எங்களுக்கு ஒரு ராஜா தேவை என்றனர். தேவன் சாமுவேலிடம், அவர்கள் அவனை பெற்றுக் கொள்ளட்டும், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றனர். இஸ்ரவேலர் அதை போன்றுதான் இப்பொழுதும் ஆகிவிட்டனர். அவர்களுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவையாயிருக்கவில்லை, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளே தேவையில்லை. யாராவது ஒருவன் வந்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து அவர்களை மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப கொண்டு வர முயற்சித்தால் அவர்கள் அதை புறக்கணிப்பார்கள். அப்பேற்பட்ட சீர்கேட்டின் மூலம் அதை அவர்கள் எப்பொழுதும் செய்வர். உலகமும் சபையும் ஒன்றாக இணையும் போது ஆவிக்குரிய ஒன்று ஒருபோதும் அவர்களுக்கு தேவைப்படாது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் விருப்பமே அவர்கள் தேவையாயிருந்தது. அவர்களுக்கு உலகமே தேவையாயிருந்தது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து உலகத்தாரோடு உலகத்தாரை போல வாழ்ந்து இன்னுமாய் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கை செய்ய விரும்பினர். அதை குறித்த காரியத்தை நீங்களே அறிவீர்கள். அதுதான் ஆவிக்குரிய நினைவிழப்பாகும். சரியாக அதுதான். தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அதை போன்ற ஒன்று இன்றைக்கும் வருமானால் அது அப்படியே புறக்கணிக்கப்படும். அவர்கள் மோசமான நிலைமையில் இருந்தவர்களாய் காணப்பட்டனர். ஆகவே இன்றைக்கும் அதுபோன்றுதான் இருக்கின்றனர். அவர்களால் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களால் ஒருபோதும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அது தேவையில்லை. வார்த்தை சுவிசேஷம் அவர்களுக்கோ தேவையில்லை. பாவ நோயானது அவர்களை பாதித்துள்ளது. அதை அவர்களே விரும்பினர். மனமாற்றம் அடையாத ஒரு இதயத்திற்கு பாவமானது மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒன்றாயிருக்கும். மனமாற்றம் அடையாத மனதிற்கு அது அருமையானதாக இருக்கும். ஆனால் அது மரணத்திற்குரிய வழியாகும். மரணத்தை தவிர வேறொன்றும் மீதம் இருக்காது. பாவத்தின் சம்பள மரணம். ஆகவே பாவங்களின் சம்பளமாகிய அறுவடையை நீங்கள் செய்தாக வேண்டும். நீங்கள் காற்றை விதைத்தீர்கள், இப்பொழுது சூறை காற்றை அறுக்கின்றீர்கள். தேவரிடத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட தூதருடைய பிரசங்கமும் ஆவிக்குரிய அடையாளங்களும் இனியும் அவர்களை எழுச்சி அடைய செய்யாது. ஸ்திரீகளும் அவர்கள் முகத்திற்கு நேராக நகைத்து அதுபோன்ற காரியத்தை நான் சென்று கேட்க தேவையில்லை என்று கூறக்கூடும். அது மறுபடியும் நிகழ்ந்திருக்கவில்லை என்றால் இது என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு. சரியாக அதுதான். தேவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான் என்றும் அதை அவர் மாற்ற முடியாது என்றும் அவர்கள் மறந்து போய்விட்டனர். அவர்கள் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்பி அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அடையாளம், ஒரு ஆவிக்குரிய சத்தத்தை அருளி அதன் பின் அவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கொடுத்தால் அவர்கள் அதை நகைத்து அதை குறித்து ஏளனம் மாத்திரமே செய்வார்கள். தேவ தூதர்களும் செல்ல பயந்துள்ள இடத்திற்கு முட்டாள்களோ பெருந்தலை ஆணிகள் கொண்ட காலணிகளை அணிந்து செல்வர் என்ற ஒரு பழைய பழமொழியை நீங்கள் அறிவீர்கள். அதைத்தான் இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பு செய்கிறது. இது ஜனங்கள் தங்கள் உள்ளுணர்வை மறக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமான எதுவும் அவர்களுக்கு தேவையாயிருக்கவில்லை. ஒரு உண்மையான ஆவிக்குரிய கூட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இருதயத்தின் ரகசியங்களை பகுத்தறிந்து அங்குள்ள அரங்கத்தில் எல்லா சபைகளும் கூடியிருக்கும் போது அந்த மாபெரும் கூட்டத்தில் செய்வாரானால் என்ன சம்பவிக்கும்? சில நிமிடங்களில் எல்லோருமே எழுந்து வெளியே சென்று விடுவார்கள். அதனுடன் ஏதும் செய்ய அவர்களுக்கு விருப்பம் இராது. அவர்கள் அதனோடு ஏதும் செய்ய விரும்புவதில்லை. ஏதாவது ஒரு அறிவு திறமையுடைய பேச்சை தான் கேட்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றும் பரிசுத்த ஆவி என்னும் காரியங்களுக்கு வரும்போது அதனோடு ஒன்றும் செய்ய அவர்களுக்கு விருப்பம் இராது. ஏனென்றால் அது அவர்களை கண்டனம் செய்கிறது. அது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களோடு கூட சேர்ந்து அவர்களை தீமூட்டும். உண்மையாகவே கண்டித்து உணர்த்ததிலே இல்லாதது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மகிழ்ச்சி தருவதாயிருக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு உங்களை கீழ்படுத்துவீர்களேயானால் அது உங்களுக்கு மனம் திரும்புதலின் கனிகளை தரும். ஆகவே இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பானது மக்களை பீடிக்குமானால் அவர்கள் மோசமான நிலையை அடைவார்கள் என்று நாம் காணலாம். நாம் இப்பொழுது அதையே கண்டறிகிறோம். இப்பொழுது நான் விரும்புவதோ, அதாவது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். எங்கேயாவது நீங்கள் அதை காண்பிக்க வேண்டும். இன்றிரவு நீங்கள் எங்கு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியம் காண்பிக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். நீங்கள் பாதி வடிகொண்ட மனிதராக இருக்க வேண்டாம். ஒரு குடிகாரனாகவும் தெளிந்தவனாகவும் ஒரே சமயத்தில் ஒருவன் இருக்க முடியாது. கருப்பு வெள்ளை பறவை என்பது கிடையாது. நீங்கள் ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பரிசுத்தமானாக அல்லது பாவியாக இருக்க வேண்டும். ஒன்று அல்லது மற்றொன்றாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்த உங்களுடைய ஆவிக்குரிய மனப்பான்மை நீங்கள் சரியாக எங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று உங்களை அடையாளம் காண்பிக்கிறது. உண்மையே அன்று பெந்தேகோஸ்தே நாளிலும் அல்லது வேறொரு சமயத்திலும் பரிசுத்த ஆவி விழுந்தது முதற்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுதும் அதேதான் என்பதை தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தி நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறார். இதை குறித்த உங்களுடைய மனப்பான்மை நீங்கள் ஆவிக்குரிய நினைவெடுப்பு கொண்டவரா அல்லது இல்லையா என்பதை அடையாளம் காண்பிக்கிறது. அது உண்மை. நீங்கள் ஒரு மூப்பனாகவோ அல்லது பிரசங்கியாகவோ இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது ஒரு அதாவது ஆம், அவர்களும் கூட அதை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே அது தொற்றும் தன்னை கொண்டது என்றும் முழுவதையும் தாக்கும் என்றும் நாம் காணலாம். இப்பொழுது நாம் கவனிப்போம். இப்பொழுது ஒரு அமெரிக்கனாயிருக்க நான் இந்த தேசத்துடனே அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நான் பிறந்திருக்கும் இந்த தேசத்தில் இங்கே ஒரு அமெரிக்கனாக இருக்க நான் ஒரு குடிமகனாகி இத்தேசத்தோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். அதன் எல்லாவற்றிலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். அது இருந்து வருகிற யாவற்றோடும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். ஆகவே நான் ஒரு அமெரிக்கனாக கண்டுகொள்ளப்படுவதால் அதன் எல்லா அவமானத்தையும் அதனுடைய எல்லா மகிமையையும் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் நான் அப்படியே, ஏனென்றால் நான் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன்.
ஆமென்.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஒரு அமெரிக்க குடிமகனாக அடையாளம் கண்டுகொள்வதால் அது எப்படியோ நானும் அப்படியே. நான் ஒரு அமெரிக்க குடிமகன். நான் அமெரிக்காவின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். ஆகவே அதெல்லாம் நான் தான். நான் இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் ஒரு உண்மையான அமெரிக்க குடிமகனாக இருக்க வேண்டும் என்றால் என் தேசம் எதுவோ அதுதான் நான் என்று நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் என் தேசத்துடனே அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். தேசத்தை மறக்க இல்லை, தேசத்துக்காக சண்டையிடவோ அல்லது தேசத்துக்காக மறிக்கவோ அல்லது அது நிற்கிற எல்லாவற்றுக்காகவும் நான் அதற்காக நிற்க வேண்டும். என் தேசம் என்னவோ அது நான் தான். அது எதற்காக நிற்கின்றதோ அதற்கு நான் நிற்பேன். ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக மறிக்க, அதற்காக சண்டையிட, அதற்காக நிற்க, அதற்காக எதையும் செய்ய நான் தயாராக இருப்பேன். நான் அதன் பாகமாக உள்ளேன். என்னை தொடாமல் அதை தொட முடியாது. அதற்கு எதிராக எதையாகிலும் நீ கூறினால் நீ எனக்கு எதிராகத்தான் கூறுகின்றாய். ஏனென்றால் நான் ஒரு அமெரிக்கன். ஒரு அமெரிக்கர் என்கிற முறையில் உனக்கு எதிராக ஒன்றை கூறுவது அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிராக என்ன கூறினாலும் அது அவர்கள் உங்களுக்கு எதிராக கூறுவதாகும். ஏனென்றால் நீ அதன் பாகமாக இருக்கிறாய். இதை நீ எப்போது மறக்காது. நீ அப்படி செய்யும் போது உனக்கு அப்பொழுது நினைவிழப்பு வந்துள்ளது. நிச்சயமாக நினைவிருக்கட்டும். நீ அதில் பங்கு கொள்ளவில்லை என்றால் நீ ஒருபோதும் அமெரிக்க குடிமகனாக இருக்க முடியாது. நீ பாகமாக இருக்கத்தான் வேண்டும். அமெரிக்கா என்னவோ அதுவாகத்தான் நீ இருக்க வேண்டும். நான் அதனுடைய பாகமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய தேசமாதலால் அதன் காரியங்களில் நான் பங்கேற்க வேண்டும். அது என்னவோ அது நான். பாருங்கள், அவள் என்னவா இருந்தாலோ அதுவே நான். அவள் என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் இன்னுமாய் அவள்தான். ஒரு அமெரிக்கராய் இருக்கும் பட்சத்தில் நான் பிளைமவுத் பாறையில் அவளோடு முற்பிதாக்களோடு நான் இறங்கினேன். நான் அப்படி செய்ய வேண்டும். நான் அவளின் ஒரு பாகம். அவளுக்கு வரும் ஆபத்துக்களில் இருந்து எச்சரிக்க நான் பால் ரிவருடன் சவாரி செய்தேன். நான் ஒரு உண்மையான அமெரிக்க குடிமகனானால் நான் பிளைமவுத் பாறையில் இறங்கினேன். அவளுக்கு வரும் ஆபத்திற்காக எச்சரிக்க நான் பால் ரிவருடன் சென்றேன். நான் என்ன பொருட்படுத்தி கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? பனியால் நிறைந்த டெலவோரை ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களோடும் வெறுங்காலோடு இருந்த அவருடைய போர் வீரர்களோடும் நான் கடந்து சென்றேன். நான் அங்கிருந்தேன். ஏனென்றால் நான் இந்த தேசத்துடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். அவர் அங்கு என்ன செய்தாரோ அதில் என் பாகம் உண்டு. நான் இப்போது செய்து கொண்டிருப்பதோ அவருடைய பாகமே. டெலவோரில் வாஷிங்டன் அவர்களோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். ஸ்டோன் வால் ஜாக்சனுக்கு காரியங்கள் மிகவும் எதிராக இருந்த நேரத்தில் நான் அவரோடு நின்றேன். காரியங்கள் இப்படி உனக்கு எதிராக இருக்கையில் நீ எப்படி கற்றுவர் போல் நிற்கின்றாய் என்று அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவரோ, நீலநிற கண்களை உடைய அந்த துடிப்பான மனிதன் தன் காலணியால் மண்ணை உதைத்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்றார். நானும் அவரோடு ஒரு கற்றுவர் போல நிற்க வேண்டும். நான் ஸ்டோன் வால் ஜாக்சன் அவர்களோடு அங்கு நின்றேன். நான் ஒரு அமெரிக்கனானதால் அவரோடும் அவருடைய தீர்மானத்திலும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். டெலவோரை கடக்கும் போதும் போரிடும் யுத்தங்களிலும் குவாமில் அவர்கள் கொடியை ஏற்றின போது நான் அவர்களோடு இருந்து நானும் கொடியை ஏற்றினேன். ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்த பிறகு அந்த சிறிய குழுவானது அங்கு ஓடி சென்று கொடியை மேலே ஏற்றின போது அக்கொடியேற்றத்தில் நானும் நாம் எல்லோரும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். குவாமில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கொடியில் எல்லா அமெரிக்கர்களும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். அவர்கள் அங்கு கொடியேற்றியதை நான் கேள்விப்பட்ட போது கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தோடியது. அது நான் தான், அது நீங்கள் தான். நாம் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படும் போது அது நாம் எல்லோரும் தான். அவருடைய எல்லாமே நான் தான். அவருடைய எல்லா மகிமையும் என்னுடைய மகிமையாக உள்ளது. அவருடைய எல்லா அவமானமும் என்னுடைய அவமானமாக இருக்கிறது. அவள் இழிவான காரியங்களை செய்வாளானால் நான் அவளை உற்று பார்த்து அவளை கடிந்து கொள்ள வேண்டும். அவள் மகிமையை பெற்றுக் கொள்வாளையானால் நானும் அவளோடு மகிமையை பெற்றுக் கொள்வேன். ஏனென்றால் நான் அவளுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். இப்பொழுது ஒரு அமெரிக்கராக அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்றால் அவளுடைய அவமானத்துக்காகவும் அவளுடைய எல்லா மகிமைக்காகவும் எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் இருக்க வேண்டும். அவளுக்கு இருக்கிற யாவும் அல்லது அவள் எப்படி இருந்தாலும் நீ அதனுடன் அடையாளம்
கண்டுகொள்ளப்படுகின்றாய்.
இப்பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் நீ அதை போன்றே இருத்தல் வேண்டும். அதை நாம் மறக்க வேண்டாம். அவர் எப்படி இருந்தாரோ நான் அவருடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். நான் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். கவனியுங்கள், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். கவனியுங்கள், அப்படியானால் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும், அதாவது ஒரு அசலான கிறிஸ்தவன் அவரோடு இருக்கிறார். உலகமானது அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்னால் அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நித்திய மண்டலங்களிலே தேவனோடு நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். அங்கு நான் அவருடன் இருந்தேன். எனக்கு நித்திய ஜீவன் இருந்ததினால் நான் அங்கு அவரோடு இருந்தேன். அவருடன் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்கள். ஆபிரகாமிற்கு 75 அவனுடைய மனைவியாகிய சாராளுக்கு 65 வயதுமாய் இருந்தபோது அவர் அவர்களை அழைத்து அவர்கள் ஒரு குழந்தையை பெறப்போகிறார்கள் என்று கூறின போது நான் அவருடன் இருந்தேன். நான் எப்படியும் குழந்தையை பெறப்போகிறேன் என்று அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் நின்ற போது நான் அவனோடு இருந்தேன். நானும் அவனோடு இருந்தேன். மற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவரோடு நின்றார்கள். அவருக்கு சோதனைகள் வந்தபோது அவனோடு நான் இருந்தேன். அவர் ஈசாக்கை பலிகொடுத்த மலை உச்சிக்கு சென்ற போது நான் அவனோடு இருந்தேன். ஆட்டுக்கடா தோன்றின போது நான் அவனோடு இருந்தேன். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட போது நான் அவனுடன் இருந்தேன். ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவனாயிருந்தான், மற்றவர்களோ மாம்சத்துக்குரியவர்களாயிருந்தனர். தன் சகோதரர்களால் தனக்கு நேரிடப் போகும் தீங்குகளை அவன் அறிந்த போது நானும் அவனுடன் இருந்தேன். அவன் என்னவாயிருந்தானோ அது நான் தான். நான் என்னவாயிருக்கிறேனோ அது அவன் தான். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறோம். யோசேப்பு அவனுடைய குகையில் கல்லறையில் இருந்த போது நான் அவனுடன் இருந்தேன். அவன் பார்வோனுடைய வலதுகரமாக அவன் உயர்ந்த போது நான் அவனோடு இருந்தேன். நீயும் அவனுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. யாக்கோபு தூதனோடு அந்த இரவு முழுவதும் போராடின போது நான் அவனோடு இருந்தேன். நானும் போராடினேன். அவன் எதை கடந்து சென்றவனாக இருந்தான் என்பது எனக்கு தெரியும். ஆகவே யாக்கோபு போராடின அதே நேரத்தில் நான் அவனோடு சேர்ந்து போராடினேன். ஏனென்றால் நான் அவனுடைய சகோதரன். மோசே எகிப்திற்கு சென்ற போது நானும் அவனுடன் இருந்தேன். எருகின்ற முச்சடிகளே அவனோடு நானும் இருந்தேன். நீ ஒரு கிறிஸ்தவனாய் வேதத்திலுள்ள எல்லா கதாபாத்திரங்களோடும் நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அதை மறந்து விடாதே. ஜனங்கள் எல்லோரும் மோசேக்கு எதிராக திரும்பின போது நான் அவனோடு இருந்தேன். சிவந்த சமுத்திரத்தை மோசே கடந்த போது நான் அவனோடு இருந்தேன். அவன் தன் கரங்களை உயர்த்தி முன்னோக்கி சென்ற போது சிவந்த சமுத்திரமானது திறந்தது. அந்த நேரத்தில் நான் கிறிஸ்துவுக்குள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அந்த மணி நேரத்தில் நான் மோசையோடு இருந்தேன். எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருந்தார்களோ, எப்படி விசுவாசிகள் இருந்தார்களோ, இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் அதே நபருடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறான். அது என்னவாக இருந்தாலும் அதனோடு நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அதை மறவாதே. அப்படி மறந்தாயானால் நீ ஆவிக்குரிய நினைவிழப்பை பெற்றுள்ளாய். நீ யார் என்பதை மறந்து போய்விட்டிருக்கிறாய். மோசே சமுத்திரத்தை கடந்த போது இப்பொழுது அவனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். ஆகாபி நாட்களிலே தேவனையோ அல்லது பிலேயாமையோ சேவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்தெடுக்க வேண்டிய நேரத்தில் தோன்றிய எலியாவோடு நான் இருந்தேன். அவன் அந்த தெரிந்தெடுத்தலை செய்ய கர்மேல் பருவத்தின் மேல் இருந்தபோது நாமும் அவனோடு இருந்தோம். ஏனென்றால் அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட அதே தேவனுடைய சரணத்தில் நாமும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். ஆகவே அந்த சரீரத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவோமானால் அப்பொழுது அங்கே நாமும் அவரோடு இருந்தோம் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது சரி. தாவீது தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட போது நானும் அவனோடு இருந்தேன். நான் தாவீதோடு இருந்தேன். நீயும் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் நீயும் கூட இருந்தாய். அவனுடைய புறக்கணிக்கப்படுதலில் நீயும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். எரிகிற அக்கினி சூளையில் இருந்த எபிரேய பிள்ளைகளோடு நானும் இருந்தேன். அங்கு நான்காவதாக ஒரு மனிதர் இருந்தபடியால் அந்த அக்கினியானது அவர்களை எரிக்க முடியவில்லை. சிங்க கவியில் நான் தானியேலோடு இருந்தேன். கர்த்தருடைய தூதனவனை அங்கே அடையாளம் கண்டுகொண்ட போது நானும் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அதிரட்சிகமாக அவரோடு கல்வாரியில் இருந்தேன். கல்வாரியில் அவரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். கல்வாரியிலே அவரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட மாத்திரமல்லாமல் அவரோடு நான் கல்வாரியில் மரித்தேறின நிலையில் நான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவரோடு கல்வாரியில் மரிக்க வேண்டும். அவரோடு கல்வாரியில் நீ மரிக்கவில்லை என்றால் அவருடைய எந்த ஒரு காரியத்திலும் நீ இருக்க முடியாது. அவர் மரித்த போது நான் அங்கிருந்தேன். நான் அவரோடு மரித்தேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த போது நானும் அவரோடு இருந்தேன். ஈஸ்டர் காலையில் உயிர்த்தெழுதலில் நானும் மேலே வந்தேன். அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அங்கே சரியாக நானும் அவரோடு இருந்தேன். ஒவ்வொரு விசுவாசியும் அதே போன்றுதான். போதனத்தில் உள்ள எல்லா வல்லமைகளும் அவர் மூலமாக ஜெயம் கொள்ளப்பட்டது. இப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் அவரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் அவ்வாறே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஊழியத்திலே அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிற விசுவாசிக்கின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்னை கண்டுகொள்ளுகிறேன். அவர் நேற்று மின்றுமென்று மாறாதவராயிருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் மூலம் இந்நாளில் என்னை அடையாளம் கண்டுகொள்ளுகிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து அதனோடு நடக்கையில் அதுபோன்று உங்களை கண்டுகொள்ளுகின்றீர்களா? கவனியுங்கள், அவர் செய்த கிரியைகளை அதுபோன்று ஒவ்வொரு விசுவாசியும் செய்வார் என்று அவர் கூறியுள்ளார். நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அப்படியானால் நீங்கள் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியும் அல்லவா? பிறகு வார்த்தை நிமித்தம் நிந்தை வரும்போது பாருங்கள், அவர் நிந்தையை சகித்திருந்தது போல நீங்கள் நின்று அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? நான் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். பெந்தேகோஸ்தே நாளிலே அவருடன் நான் இருந்தேன். அங்கிருந்த சீஷர்களோடு நான் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் அவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். பரிசுத்த ஆவி என ஒன்று உண்டு என்று விசுவாசிக்காத அளவிற்கு சில சபைகள் இப்பொழுது மிகவும் நினைவிழப்பு வியாதியினால் பீடிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு நானோ ஆச்சரியம் வருகிறேன். சபையானது எங்கு சென்றுள்ளது என்று பார்த்தீர்களா? நினைவிழப்பு வியாதியினால் பீடிக்கப்பட்டுள்ள ஒரு மோசமான நிலைமையாயுள்ளது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து மறுபடியும் அங்கு வந்துள்ளார் என்பதை அவர்களும் மறந்து போயிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர்கள் மறந்து போயிருக்கின்றனர். அவர்கள் மறந்துள்ளனர். அவர் ஒரு பிரமாணத்தை அளிப்பவர் அல்லது ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு நல்ல மனிதர் என்று அவர் நினைத்தனர். அவர் தேவன் என்பதை அவர்களோ மறந்து போய்விட்டனர். அவர் நேற்று மின்றுமென்று மாறாதவர் என்பதை அவர்கள் மறந்துவிட்டிருந்தனர். ஆகவே சபையானது ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியின் மோசமான நிலையை அடைந்துள்ளது. இவை எல்லாவற்றையும் அவர்கள் மறந்துள்ளனர். அதை அவர்களால் இன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்களோடு இருந்து அவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள பேதுரு பிரசங்கத்தில் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அவர் என்ன கூறினான் என்பதை நான் கேட்டேன். அவர் என்ன கூறினான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்ன கூறினானோ அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது அதே காரியத்துடன் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறேன். ஆவிக்குரிய நிலவிழப்பின் வியாதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது உன்னை வேறொரு காரியத்துடன் அடையாளம் காண்பித்துவிடும். வார்த்தையோடு சரியாக தரித்து நில். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் சபையானது இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கட்டளையை பெற்ற போது நாம் சபையோடு இருந்தோம். நான் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்பதில் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். பாருங்கள், இப்பொழுது நீ அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறாயா? அல்லது உனக்கு ஏதோ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதி நேரிட்டு அதனால் விசுவாசிகளை பின்தொடரும் அடையாளங்களை உன்னால் விசுவாசிக்க முடியாமல் போகிறதா? பாருங்கள், நீ அதை விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது நீ ஆவிக்குரிய நினைவிழப்பை உடையவனாயிருக்கிறாய். தேவன் அதை வாக்குப்படினார் என்பதை நீ மறந்துவிட்டிருக்கிறாய். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறினார். நீ அதை மறக்காது. நீ அதை மறந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீ அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்துடன் நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார். அதை நீ மறக்காதே. நீ அதை மறந்தாயானால் உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதி வந்துள்ளது. நீ யார் என்பதை மறந்து போயிருக்கிறாய். உன்னுடைய சாட்சியின் பொருள் என்ன என்பதை நீ மறந்துவிட்டாய். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளதை பற்றி அதுவே சத்தியம் என்று விசுவாசிக்கும்படி அங்கு நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறாயா? மார்க் 11 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். அது உண்மை என்று நீ விசுவாசிக்க அங்கு நீ அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியுமா? அப்படி இல்லை என்றால் நீ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். நீ மறந்து உன்னுடைய கிறிஸ்தவ சமநிலையை இழக்கிறாய். நீ எங்கு சார்ந்தவன் என்று உன்னால் கூற முடியவில்லை. நீயோ, நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், நான் அதை குறித்துதான் நான் அறிவேன், நான் பெந்தேகோஸ்தே, நான் இது, நான் அது அல்லது வேறது என்று கூறுகின்றாய். கவனி, அப்படி என்றால் அது உண்மையில் உள்ளது என்பதை காண்கிற அந்த வியாதியின் அறிகுறியாகும். அதாவது நீ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை கொண்டிருக்கிறாய். நீ பாருங்கள், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால் நான் சிறிதளவு என்று கூறலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் பொறு. தேவன் இந்த காரியங்களை செய்வதாக வாக்களித்திருந்தால் அவைகளை கடைசி நாளில் இருக்கும் என்று கூறியிருந்தால் உன்னுடைய கோட்பாடு உன்னை அதிலிருந்து விலக்கி வைத்திருக்குமானால் உண்மையில் அந்த வியாதியின் அடையாளம் இருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளமாகும். அது ஆவிக்குரிய நினைவிழப்பாய் உள்ளது. வார்த்தையோடு உன்னை அடையாளம் கண்டுகொள்ள நீ மறந்து விட்டிருக்கிறாய். நீங்களோ வியாதியஸ்தர் சுகமாக்கப்படுகிறார்கள் என்று நான் விசுவாசிப்பதில்லை என்று கூறலாம். நீ ஆவிக்குரிய நினைவிழப்பை பெற்றுள்ளாய். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் விசுவாசிப்பதில்லை என்று கூறலாம். ஆவிக்குரிய நினைவிழப்பு. நீயோ கடைசி நாட்களில் தேவர் இந்த காரியங்களை செய்வதாக வாக்களித்துள்ளார் என்று நான் விசுவாசிப்பதில்லை என்று கூறலாம். அப்படியானால் வேதத்திற்கு பதிலாக ஒரு கோட்பாட்டிற்கோ அல்லது ஒரு பிரமாணத்திற்கோ நீ செல் கொடுத்திருக்கிறாய். உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு உள்ளது. எனவே நீ எங்கு சார்ந்திருக்கிறாய் என்று உனக்கே தெரியவில்லை. நீ ஒரு கிறிஸ்தவர் என்று அறிக்கை செய்து கொண்டு வார்த்தையை நிராகரிக்கின்றாய். அது சரியாக உன்னை ஆவிக்குரிய நினைவிழப்பிற்கு திரும்பவும் கொண்டு வரும். பாருங்கள், நீ எங்கே இருக்கிறாய் என்பதை அறியாமல் இருக்கிறாய். நீ ஆவிக்குரிய நினைவிழப்பை பெற்றுள்ளாய். நீ உன்னை வேத வாக்கியங்களோடு அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. நீ சீஷர்களோடு இருக்கத்தான் வேண்டும். எல்லா வேத வாக்கியங்களோடும் கட்டளை பெற்ற போது இருந்த சபையோடு நீ நிற்கத்தான் வேண்டும். நீங்கள் உலகமெங்கு போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இவ்வடையாளங்கள் பின்தொடரும். அதுவே அவளுடைய கட்டளையாயிருந்தது. இப்பொழுது அவர்கள் அதாவது அதுதான் கட்டளையாயிருந்தது. ஆனால் ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதியின் மோசமான நிலையை அவர்கள் அடைந்துள்ளனர். ஒரு நாள் தோட்டத்தில் ஏவாள் அடைந்தது போலவே இப்பொழுது அவள் இஸ்ரவேலை போல இதே வியாதியினால் அவதியுறுகிறாள். வேதாகம கருத்தரங்க ஆகாரத்தால் ஒவ்வாமை ஏற்பட்டு உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பை அளித்துவிடும். வேதாகம கருத்தரங்க ஆகாரத்தை நீ உண்டால் உனக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு முதலாவது காரியம் உனக்கு தெரியுமா? நினைவிழப்பின் வியாதியை உண்மையாகவே பெற்று மோசமான நிலைக்குள்ளாவாய். வேதம் கூறும் எதையும் நீ விசுவாசிக்க மாட்டாய். இன்றைக்கு சபையோடு உள்ள காரியம் இதுவேயாகும். நாம் ஒரு எழுப்புதலை அடையாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். மக்கள் இப்படி இருப்பதற்கு இதுவே காரணம். எது சரி எது தவறு என்று அறிய முடியாத அளவிற்கு ஒவ்வொரு போதகமும் மக்களை போதைகுற செய்கிறது. சரியாக, அவளால் தன்னுடைய கத்தரை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவளால் அவருடைய வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவளால் வாக்கு திட்டத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இயேசு காட்சியில் தோன்றிய போது இஸ்ரவேலும் இப்படித்தான் இருந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள் என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று மோசே கூறினதையும் அவர்களோ ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை கொண்டிருந்தனர். அதே காரியத்தை தான் இன்று சபையும் கொண்டுள்ளது. கடைசி நாட்களில் இவை நடக்கும் என்று அவர் கூறியிருக்க, இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, அதை நாம் காண்கையில் சபையானது மறித்ததாயிருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு. நாம் நம்மை பெந்தேகோஸ்தே என அழைத்துக் கொண்டு வார்த்தையானது உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வல்லமையினால் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் அதனுடன் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர்களாயிருக்கிறோம். அவர் இங்கு நமத்தியில் இருந்து நான் செய்வேன் என்று கூறின அதே காரியத்தை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் கவனியுங்கள், நம்முடைய ஸ்தாபன அமைப்புகளோ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை அடைந்திருக்கின்றன. நாமோ அவதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை சார்ந்தவர்கள் என நமக்கே தெரியவில்லை. ஒருவன் தன்னுடைய சபை சான்றுகளை எடுத்துக்கொண்டு இந்த சபையிலிருந்து மற்ற சபைக்கு, இந்த சபைக்கு என்றும் இந்த கொள்கை அந்த கொள்கை என்றும் செல்கிறான். பாருங்கள், மறுபடியும் நமக்குரிய தேவை என்னவெனில் மற்றொரு ஆமோஸ் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு காட்சியில் வரவேண்டியதுதான். நாம் அவனை வரவேற்போமா? அவர்கள் செய்தது போல அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் இன்றைக்கும் அவனை வரவேற்க மாட்டார்கள். பிரசங்கம் செய்ய அவன் தலையை நுழைக்க கூட அவனுக்கு இடம் கிடைக்காது. இப்பொழுது முற்றிலும் சரியானதான். ஏனென்றால் சபையானது இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏன் லூகா 17 அதிகாரத்தின்படி மனுஷகுமாரன் வெளிப்படும் போது சோதோமின் நாட்களில் அடையாளங்கள் நடந்தது போல மறுபடியும் நடக்கும் என்று தேவன் இந்த கடைசி நாட்களில் வாக்குறுத்திருக்கிறார். அது நடைபெறுவதை ஜனங்கள் காண்கிறார்கள். சிலர் அதை விசுவாசிப்பதும் கூட இல்லை. அது மனோதத்துவம் என்று அவர்கள் கருதுகின்றனர். அது ஒரு பிசாசின் ஆவி என்று அவர்கள் நினைக்கின்றனர். அது என்ன? அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பினால் அவதிச்சுக் கொண்டிருக்கின்றனர். அது முற்றிலும் உண்மை. அவர்களால் கத்தரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்று மின்னும் என்று மாறாதவராயிருக்கிறார். அப்போது அவர் என்னவாய் இருந்தாரோ இப்பொழுதும் அவர் அப்படியே இருக்கிறார். ஆனால் என்ன நேர்ந்தது? இன்னுமாய் நம்மை நாமே வார்த்தையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்? சபையானது அவள் ஒரு விடுதியா அல்லது அவள் ஒரு சபையா என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஒரு விடுதி என்று அழைக்கப்பட அவள் விரும்பவில்லை. அவள் ஒரு சபை என்றும் அழைக்கப்பட முடியாது. ஏனென்றால் சபை என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் அவள் கிறிஸ்துவோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அது அவளுக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பை அளிக்கிறது. அவள் ஒரு விடுதி என்று அழைக்கப்பட விரும்பவில்லை. ஆகவே அது பெந்தேகோஸ்தே சபை, மெத்தோடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை அல்லவே அல்ல. அது பெந்தேகோஸ்தே விடுதி, மெத்தோடிஸ்ட் விடுதி, பாப்டிஸ்ட் விடுதி ஆகும். ஏனென்றால் அவள் வார்த்தையுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியவில்லை. வார்த்தையானது வெளிப்படுத்தப்படும் போது அதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அது ஒரு வியாதி, ஆவிக்குரிய நினைவிழப்பு. தங்களை தாங்களே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் எதை சார்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது உண்மை. அது சரியாக ஏதோ ஒரு காரியத்தை கலப்பிரமாக்குவது போல் உள்ளது. நான் பார்த்ததிலேயே மிகவும் ஊமையான ஒரு மிருகம் கோவேறு கழுதையாகும் என்று நான் எப்பொழுதும் நினைப்பது உண்டு என்று நான் அடிக்கடி கூறுவது போல பாருங்கள், அது ஒரு கலப்பிர மிருகமாகும். பாருங்கள், அதனுடைய தாய் ஒரு குதிரை, தந்தையோ ஒரு கழுதையாகும். ஆகவே அது எதை சார்ந்தது என்று கூட அதற்கு தெரியாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், இவைகளை சேர்த்து ஒரு கழுதையை பெறலாம், பிறகு அதாவது அல்லது ஒரு கோவேறு கழுதையை பெறலாம். ஆனால் கோவேறு கழுதையினால் திரும்பவுமாக இனப்பெருக்கம் செய்ய முடியாது. பாருங்கள், அதனால் முடியாது. அதற்கு நீங்களோ ஒன்றுமே கற்றுக் கொடுக்க முடியாது. அது எளிதில் புரிந்து கொள்ள இயலாத ஒன்று. அதனிடம் நீங்கள் ஒன்றுமே கூற முடியாது. அது பெரிய நீண்ட காதுகளை வைத்துக் கொண்டு ஒன்றுமே கேட்காமல் அது தன்னுடைய வாழ்நாள் சாகும் முன்னர் கூட உங்களை உதைக்காமல் விடாது. அவ்வளவுதான், அது முடியுமானால் உங்கள் மேல் பாயத்தக்கதாக எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கும். இந்த காரியம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நிறைய கலப்பின கிறிஸ்தவர்களைத்தான் என் நினைவிற்கு கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய நடவடிப்பின் வியாதியை அவர்கள் அடையும் வரை சபையை கலப்பினம் செய்கிறார்கள். அவர்களால் மறுபடியும் மற்றெந்த காரியத்தையுமே பிறப்பிக்க முடியாது. கலப்பின சோழ பயிரை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். கலப்பின சோழ பயிர் ஒன்றுமல்ல, அது உங்கள் வாயில் போடக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மோசமான ஒன்றாகும். எந்த கலப்பினமுமே அந்த காரணத்தினால் தான் நீங்கள் சிறிய செடிகள் விரைவாக வளர்ச்சி விடும்படி மக்கி புளித்த எருப்படுக்கையால் வெதுவெது பார்க்கப்பட்டு கண்ணாடியால் மூடப்பட்டு பாத்தி செடிகளையும் கலப்பின பொருட்களையும் எடுத்து அதன் மேல் தெளித்து அதை பக்குவப்படுத்தி வளர்க்கிறீர்கள். ஏனென்றால் பூச்சிகள் தங்களை அண்டவிடாமல் அவைகளால் காத்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு உண்மையான தூய இனமரபை சேர்ந்த ஒன்றுக்கு தடுப்பு மருந்தை நீங்கள் போட தேவையில்லை. பூச்சிகள் தங்களை அண்டாத வண்ணம் தடுக்கும் வல்லமை அதற்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே அது ஒரு உண்மையான அசலான பரிசுத்தாவியை பெற்ற மனிதனை அவிசுவாச பூச்சிகள் தொடாதபடிக்கு செய்கிறது. ஒரு வயதான கோவேறு கழுதையிடம் நீங்கள் சென்று நீ இதை அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். அதுவோ படுத்துக்கொண்டு என்று கத்தும். அதன் காதுகள் மேலும் கீழும் ஆடும். இதை போன்று கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படும் அநேகர் செய்வதை நான் கண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏற்ற வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று நீங்கள் கூறினால் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவன் எந்த விசுவாசிக்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் எங்கிருந்து வந்தவன் என்றும் எங்கே போகிறான் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு குதிரையின் நினைவிழப்பு உள்ளது. அவனுக்கு எங்கிருந்து வந்தோம் என்பதே தெரிவதில்லை. ஆதலால் அவனால் மேற்கொண்டு செல்லவே முடியாது. ஆனால் தூய இனமரபை சார்ந்த ஒன்றுதான் எனக்கு பிடிக்கும். ஓ, அவனோ மிருதுவானவன். அவனிடம் நீ பேச முடியும். தன்னுடைய தந்தை, தாய், தாத்தா, பாட்டி யார் என்பது அவனுக்கு தெரியும். தான் எங்கிருந்து வருபவன் என்பதை காண்பிக்க அவனிடமோ மரபுகால வழி அட்டவணை சான்றுகள் உள்ளன. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக திரும்பி பெந்தெகோஸ்தே நாளில் அவர்களை அடையாளப்படுத்த பரிசுத்தாவின் வல்லமை மேலே இறங்கிய பரிசுத்தவானை போன்ற ஒரு நல்ல வம்சாவளி கிறிஸ்தவனை எனக்கு பிடிக்கும். அதுவே ஒரு நல்ல வம்சாவளி கிறிஸ்தவன். அவன் எங்கிருந்து வருபவன் என்பதை அவன் அறிவான். அவன் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது வேறெதுவுடனும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட மாட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறான். அவன் சரியாக எங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிவான். தன்னுடைய பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீக ரத்தமானது அவனுக்குள் பாய்கிறது. அது என்ன செய்கிறது என்பது அவனுக்கே தெரியுமே. அவன் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறான். தேவன் அவனுக்குள்ளே கிரியை செய்து பின்தொடரும்படி அவர் வாக்குவித்ததை அடையாளங்கள் மூலம் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய நினைவிடப்பின் வியாதி அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு அசலான கலப்பில்லா இனமரபை சேர்ந்தவன். எனக்கோ அது பிடிக்கும். ஆனால் சபையோ இன்று ஆவிக்குரிய நினைவிடப்பு வியாதியின் மோசமான கட்டத்தை அடைந்துள்ளது. அது எதை சார்ந்தது என்பது அதற்கு தெரியாது. அது குறித்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டது. ஒரு சபையை உருவாக்குகிறது. இந்த எல்லா காரியங்களையும் அது மறந்தே போயுள்ளது. நம்மை மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் இப்பொழுது உள்ளது போல ஆக்கியிருப்பது எது? இஸ்ரவேல் ஐஸ்வர்யம் பொருந்திய ஸ்தாபனத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று அந்த ஸ்தானத்திற்கு லவோதிக்கேயா திரும்பி சென்று விட்டது. அது ஏழ்மையாய் இருந்தபோது அதை செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும், அது பெற்ற எல்லாவற்றுக்கும் அது தேவனை நம்ப வேண்டியதாக இருந்தது. ஆகவே தேவன் அவனோடு இருந்தார். அது ஆவிக்குரியதாக இருந்தது, முன்னேறியது. ஆனால் அது ஐஸ்வர்யம் அடைந்த போதோ இக்காரியங்கள் நடைபெற்றன. அவர்களுடைய பட்டணங்கள் கட்டப்பட்டு எழும்பிச்சு. அவர்களுடைய ஸ்திரீகள் சீர்கட்டு போனார்கள். அவர்களுடைய ஆண்கள் அதை அனுமதித்தார்கள். அவர்களுடைய பிரசங்கிகள் அவர்களை கீழ்த்தரத்தில் விட்டுவிட்டு தீர்க்கதரிசிகள் வெளிப்படையாக கண்டனம் செய்தனர். பிறகு அந்நிலைமை போன்ற ஒன்றினுள் அவர்கள் உள் சென்று விட்டார்கள். அது எதை பிறப்பித்தது என்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வந்தன என்பதை மறந்து கொண்டிருந்ததே அதை பிறப்பித்தது. மெத்தோடிஸ்டுகளாகி நீங்கள், பேப்டிஸ்டுகளாகி நீங்கள், பிரெஸ்பிடேரியன்களாகி நீங்கள், மெத்தோடிஸ்டுகளாகி நீங்கள் ஜான் வெஸ்லியை நினைவு கூறலாம். பேப்டிஸ்டுகளாகி நீங்கள் ஜான் ஸ்மித் ஜனங்களின் நிலைமையை நினைத்து அழுது ஜபித்தார். அவருடைய மனைவி அவரை மேஜைக்கு அழைத்து செல்லும் அளவிற்கு அவர் இரவெல்லாம் அழுது ஜபித்ததால் அவருடைய கண்களோ வீங்கி மூடிக்கொண்டன. காரணம் என்ன? ஜான் வெஸ்லி கூறின மகத்தான காரியங்களில் ஒன்று, முந்தைய மெத்தோடிஸ்ட் பிதாக்களில் ஒருவர், மெத்தோடிஸ்ட் சபையின் குமாரத்திகளின் அவமானம் என்னவென்றால் அவர்கள் மிகவும் உலக பிரகாரமாக ஆனதால் அவர்கள் தங்கள் விரல்களை மோதிரங்களை அழிந்திருக்கிறார்கள் என்று கூறினார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது உள்ள குட்டைக்கால் சட்டைகளை கண்டால் அவர் என்ன கூறுவார்? என்ன நடந்தது? ஆவிக்குரிய நினைவிழப்பு. சரியாக அதுதான். நீ எங்கிருந்து வந்துள்ளாய் என்பதை மறந்துவிட்டாய். உனக்கு இந்த எல்லா காரியங்களும் உள்ளன. ஏனென்றால் தேவனுடைய இரக்கம், நற்குணம் இதை உனக்கு செய்தது. அது விரோதமாய் உள்ளதே என்று நீ எண்ணுகிறாயா? இது இயேசு கிறிஸ்துவின் ஆவியிலும் தீர்க்க தரிசனத்திலும் சரியாக உள்ளது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3 அதிகாரத்தில் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறபடியால் என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், நீ அதை அறியாமல் இருக்கிறாய். அது என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு. அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சபைகள் என்று பணத்தை பெற்றுள்ளன. தேசத்திலே ஒரு ஸ்தாபன சபையும் கூட லட்சக்கணக்கான டாலர்கள் மதிப்பு மிக்கதா இல்லாமல் இல்லை. லட்சக்கணக்கான டாலர் செலவில் கட்டிடங்களையும் மற்ற காரியங்களையும் கட்டி கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சபைகள் பிரசங்கிக்கின்றன. ஐஸ்வர்யமான என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அவர்கள் கொண்டிருப்பதை காட்டிலும் சிறந்த கல்வியுடைய பிரசங்கிகளையும் அவர்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிக வேத கல்வி அறிவை உடையவர்களாய் பட்டணத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த இடங்களில் பெரிய கட்டடங்களை உடையவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பும் எந்த காரியத்தையும் செய்ய அவர்களுக்கோ உரிமை உண்டு. ஆகவே அவர்கள் என்ன செய்தனர்? ஆவிக்குரிய நினைவிழப்பை பெற்று இஸ்ரவேலுக்கு செய்தது போல் தேவன் தான் அவர்களுக்கு இவைகளை செய்தார் என்பதை மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை யோவானிடத்திற்கு அனுப்பி இந்த கடைசி கால சபை இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை பெற்றிருக்கும் என்று கூறினார். வேதமும் இவைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்தது. அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாங்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எதையோ பெற்றுள்ளனர் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அவரோ அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதவிக்கப்பட்டவர்களும் தரித்திரரும் குருடரும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களுடைய இளமையை அவர்களிடம் எடுத்துச் செல்ல ஒரு வழியும் இல்லை. இப்பொழுது வெட்டுக்கிழான நிலையில் உள்ள ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரியோ தெருக்களில் நிர்வாணமாகவும் குருடாகவும் இருந்தால் அது காண்பதற்கு ஒரு பரிதாபமான நிலைமையாயிருக்கும். ஆனால் அவர்கள் சரியான மனநிலையை உடையவர்களாய் இருந்து தாங்கள் யார் என்றும் தாங்கள் மனிதர்கள், தாங்கள் ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் அறிந்து மனித இனத்துடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கும் போது நீங்களும் அங்கு சென்று நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் சுருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று கூறுகிறாய் வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவனிடத்தில் சென்று சகோதரனே நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று கூறுவாயானால் இப்பொழுது பார், நான் டாக்டர் இன்னார், நீ போய் உன் வேலையை பார். நான் இதை சேர்ந்தவன். நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு வேலையே இல்லையா? நீ பரிசுத்த உருளையன். எனக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. ஒரு மனிதர் இதை செய்வது தவறு என்றும் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்வது தவறு என்றும் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிரசங்கி எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ள ஒருவர் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். பாருங்கள், அது என்ன? அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் கட்டளைகளை மறந்து விட்டார்கள். அவர்கள் வந்து தான் செய்வேர் என்று கூறின அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாரானால் அதை விசுவாசிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. அது ஆவிக்குரிய நினைவிழப்பாய் உள்ளது. பாருங்கள், அவர்கள் மறந்துவிட்டனர். அவர்கள் நிர்வாணியாயிருந்து அதை உணராமல் அறியாமல் உள்ளனர். அவர்கள் நான் சபையை சேர்ந்தவனாக இருப்பதால் அதெல்லாம் தேவை என்று நினைக்கின்றனர். ஓ சகோதரனே, அப்படி என்றால் அது தேவனுடைய பார்வையில் பிறப்புணர்ச்சியுடன் உதவி செய்து கொள்ளும் ஒரு கழகமாகவும் ஏதாவது ஒன்றாகவும் அல்லது ஏதாவது ஒரு விடுதியாகவும் அன்றி வேறெதுவுமாக காணப்படாது. ஒரு சபையை மாத்திரம் சேர்ந்து கொண்டால் தேவனுக்கு அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். வார்த்தை தான் தேவன். என் தந்தையின் ஒரு பாகமாக நான் ஆகும் போது என் தந்தையின் முழுமையாக நான் ஆகிறேன். நீங்கள் தேவனின் ஒரு பாகமாக ஆகும் போது நீங்கள் தேவனாக முழுமையடைகிறீர்கள். அவருடைய முழு வார்த்தையை நீங்கள் அதை குறித்த எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறீர்கள். ஆவிக்குரிய நினைவிழப்பு. உன்னுடைய பெயர் என்னவென்று உனக்கு தெரியாமல் போகும் பட்சத்தில் உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாய் இருக்கையில் அப்படி இருந்தா என்று நான் நம்புகிறேன். நீ அருமையான மக்களை உடைய நல்ல குடும்பத்தில் இருந்து வரும்போது அக்குடும்பத்தின் பெயரை நீ மறந்து அங்கு வெளியில் சென்று வெட்கக்கேடான விதத்தில் வாழ்வது என்னவா இருக்கிறது? அவர்கள் உன்னுடைய பெயர் ஜோன் செல்லவா அல்லது வேற எதுவோ என்று கேட்கும் போது பாருங்கள், நான் யாரென்றே எனக்கே தெரியவில்லை. பாருங்கள், அது சரி, அது இருப்பதிலேயே பயங்கரமான காரியம். அது பயங்கரமான ஒரு நிலையை அடைவதாகும். பாருங்கள், இந்நிலைமைத்தான் சபையானது அடைந்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதித்துவமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது மறந்து போனது. ஏனென்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதனுள் ஸ்தாபனங்களையும் பிரமாணங்களையும் செலுத்தி விட்டார்கள். அவர்கள் நிர்வாணியாயும் குருடரும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயும் இருந்து அதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் கூறுவதற்கு வழியே இல்லை. நான் மறுபடியும் பர்மிங்ஹாமில் இருக்க மாட்டேன். ஆகையால் இந்த ஒருமுறைதான் அவர்கள் அதை கேட்கப் போகிறார்கள். பாருங்கள், சரி, நான் அதாவது விதையை விதைப்பதை தவிர வேறதற்கும் நான் பொறுப்பாளி அல்ல. அது எந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தேவன் வழிநடத்துவார். ஆம், அவர்கள் வார்த்தையின் வாக்குத்தத்தை மறந்து போயினர். அவர்கள் மறந்துவிட்டனர். இயேசு வந்தபோது இஸ்ரவேலானது அத்தகைய குழப்பத்தில் இருந்தது. அதை மறந்து போறது. ஓ, மேசியா வரப்போகிறார் என்று விசுவாசிப்பதாக கூறி அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் மேசியா வந்து தன்னை வார்த்தையால் அடையாளம் காண்பித்த போது அவர்களோ தேவனுடைய வார்த்தையை அவமாக்கும் அளவிற்கு அவர்களிடம் அநேக பாரம்பரியங்கள் இருந்தன. கடைசி மணி நேரத்திற்கு முன்பு சோதோமின் நாட்களில் இருந்தது போல இருக்கும் என்று இயேசு வாக்குறுத்திருக்கிறார். அது அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை அவமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய நினைவிழப்பு, அதுதான் சரியாக ஆவிக்குரிய நினைவிழப்பாய் உள்ளது. பாருங்கள், இக்காரியங்களை அவர்கள் மறந்துவிட்டனர். ஓ, நான் இதை சார்ந்தவன், நான் இதை செய்தேன், நான் ஆவியில் நடனமாடி இருக்கிறேன், இதை நான் செய்தேன். பாருங்கள், என்ன அதனுடன் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு கிறிஸ்தவராய் இருந்து வார்த்தையை மறுதளிக்க முடியும்? அவ்வாறு நீங்கள் செய்ய முடியாது. தேவன் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை உங்களில் இருந்தால் நீங்களும் வார்த்தையும் ஒன்றுதான். எதெல்லாம் வார்த்தையோ அது நீங்கள் தான். ஆமேன். நான் இந்த சந்ததியில் சீவிப்பேனானால் இந்த சந்ததிக்கு இந்த வார்த்தையின் பாகம் என்ன வாக்குறுத்திருக்கின்றதோ நான் அதுவாகத்தான் இருத்தல் வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேனானால் வேதம் இதையெல்லாம் போதித்து எதற்காக நிற்கின்றதோ அவை எல்லாவற்றிலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா! என்னை ஒரு பரிசுத்த பிள்ளை என்று கூறப்போகின்றீர்கள். எப்படியாயினும் சரியாக இப்பொழுதே நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஆமையா, வேதம் உரிமை கோருகிற ஒவ்வொரு காரியத்தோடும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அது அதை உரிமை கோருகிறது. ஆகையால் நான் இந்த நவீன நாட்களில் ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியினால் பீடிக்கப்படாமல் இருந்தால் நான் வார்த்தையுடன் அடையாளம் கண்டுகொள்வேன். அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியும். நான் அதை மறுதளித்தால் அப்பொழுது எனக்கு ஆவிக்குரிய நினைவிடப்பின் வியாதி உள்ளது. ஏதோ ஒன்று நடந்துள்ளது. நான் ஒரு பிரமாணத்தையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ அல்லது சில சபையோ அல்லது ஒரு கூட்ட மனிதரையோ நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். வார்த்தை வந்து தன்னை அடையாளம் காண்பித்தாலும் கூட என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதன் காரணமாகத்தான் இயேசு அடையாளம் கண்டுகொள்ளப்படவில்லை. அவர்கள் தங்கள் ஆசாரியரை குறித்து, ஓ நல்லது, இந்த மனிதன் பரிசுத்தமுள்ளவர், நம்முடைய பரிசுத்த ஆசாரியர், நம்முடைய பரிசுத்த இவர் என்றனர். ஆகவே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று இயேசு கூறினார். காயின் ஒரு நல்ல பலியை படைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் உத்தமமாயிருந்தார். ஒரு பலிபீடத்தை கட்டி முழங்காற்படிவிட்டு தொழுது பலியை படைத்து தேவனிடம் ஜெபம் செய்தான். அப்படியானால் நீ ஒரு சபையில் சேர்ந்து ஒரு பீடத்தை வைத்து உன்னுடைய தசமபாகத்தை செலுத்தி சபைக்கு சென்று ஒரு நல்ல ஜீவியம் செய்வது மாத்திரமே தேவனுக்கு தேவை என்றார். அவர் காயினை கடிந்து கொண்டது அநீதியாக இருக்குமே. ஏனென்றால் அவன் அதே காரியத்தை தானே செய்தான். ஆமையா, அதைத்தான் சரியாக செய்தான். ஆனால் மதம் என்பது ஒரு போர்வை என்றே பொருள்படுகிறது. ஆகவே உன்னுடைய சொந்த நல்ல கிரியைகளினாலே நீ மூடப்பட முடியாது. ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகும். அதுதான் உண்மையான போர்வையாகும். அதற்கு வெளியில் பிரமாணத்தை வைத்திரு என்று கூறுவாயானால் ஆவிக்குரிய நினைவிழப்பு அதுதான் சம்பவித்தது. இப்பொழுது கவனியுங்கள், அவர்களுடைய வார்த்தையை அவர்கள் மறந்துவிட்டனர். அவர்கள் வேதத்தை மறந்துவிட்டனர். அவர்கள் வாக்குத்தத்தை மறந்துவிட்டனர். மெத்தோடிஸ்ட் எப்படி இருந்தனரோ, பாப்டிஸ்ட் எப்படி இருந்தனரோ, அல்லது வேறொருவர் எப்படி இருந்தாரோ, அந்த பளபளப்பில் அவர்கள் வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாளின் வாக்குத்தம் இங்கே உள்ளது. தேவன் அதைத்த வார்த்தையின் மூலம் பேசி மறுபடியும் உறுதிப்படுத்தி அது அப்படித்தான் என்பதை நிரூபிக்கிறார். ஆனாலும் இன்னுமா அதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. ஆவிக்குரிய நினைவிழப்பு சரியாக அதேதான். அது முற்றிலும் சரி, முற்றிலும் நினைவிழப்பு வியாதியஸ்தர்கள் முற்றிலுமாக அதை விசுவாசிப்பதில்லை. ஒரு பிரெஞ்சு போர் வீரர், எனக்கோ ஒரு சிறுகதை கூறப்பட்டது. நான் முடிப்பதற்கு முன்பாக பார்ப்போம், இவ்வளவு நேரமாகும் என்பது எனக்கு தெரியாது. இன்னும் கிட்டத்தட்ட 10 பக்க குறிப்புகள் என்னிடம் மீதம் உள்ளது. மற்றொரு சமயம் நாம் அதை பார்ப்போம். கவனியுங்கள், ஒரு பிரெஞ்சு போர் வீரர் இந்த நினைவிழப்பு வியாதியை கொண்ட போர் வீரர் குழுவை சேனையிலிருந்து பிரித்தனர். அந்த நினைவிழப்பு போரின் போது ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக இருந்தது. ஆகையால் அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தனர். அவர்கள் குடும்பத்தினரை வரவழைத்து இவர்களால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றதாக என்று பார்ப்பார்கள். ஒரு கால் ஒன்று அல்லது இரண்டு பேர் அடையாளம் கண்டுகொள்வார்கள், மற்றவர்களுக்கோ நம்பிக்கையே கிடையாது. ஆகவே பிறகு மற்ற எல்லோரையும் நல்வாழ்விடத்திற்கு அழைத்து செல்வார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதையும் அங்குதான் தங்களுடைய ஜீவியத்தையே கழிக்க வேண்டும். ரயில் வண்டியில் அவர்கள் மலையின் மேல் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் ஒரு ரயில் நிலையத்தில் நின்று இப்பையன்களை தங்கள் கால்களை தளர விடுவதற்காக அவர்களை வெளியே விட்டனர். காவலாளிகள் அது மலையின் மேல் இறங்கி அவர்களை கவனித்தனர். அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர்கள் நினைவிழப்பின் வியாதியை கொண்டவர்கள் ஆவர். எனவே அங்கிருந்த ஒரு வாலிபனை அவர்களோ கவனித்தனர். அவன் வெளியே வந்து அந்த தண்ணீர் தொட்டியை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். மலை முழுவதும் அவன் சுற்றி நோக்கினான். அவன் தன் முகத்தை தேய்த்துக் கொண்டு ஆழ்ந்து ஆராய்ந்தான். அவன் மறுபடியும் அந்த தண்ணீர் தொட்டியையே பார்த்தான். ரயில் நிலையத்தை முழுவதுமாக சுற்றி நோக்கி நடக்க ஆரம்பித்தான். காவலாளியோ அவனை தடுப்பதற்கு பதிலாக அவனை பின்தொடர்ந்தான். அவன் மலையின் மேலேறி ஒரு சிறிய பாதையின் வழியாக சென்று வலதுபுறமாக திரும்பி வேறொரு மலையின் மேல் ஏறி ஒரு சிறிய மரத்தாலான அரையண்டை வந்தான். அவன் பார்த்தான், அந்த நுழைவாயிலில் இருந்து கையில் ஒரு கம்பை வைத்திருந்த ஒரு வயதான மனிதன் வந்து அவரை கட்டிப்பிடித்து, என் மகனே, நீ திரும்ப வருவாய் என்று எனக்கு தெரியும், நீயோ இறந்து போய்விட்டாய் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள், ஆனால் நீ திரும்பி வருவாய் என்று எனக்கு தெரியும் என்றார். அந்த பையன் சுயநினைவை அடைந்தான். அவனுடைய நினைவிழப்பு வியாதியோ அவனை விட்டு அகன்றது. அவன் யாராய் இருந்தான் என்பதை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அது அவனுடைய தந்தை என்பதை அவன் அறிந்து கொண்டான். கடின பயிற்சியின் மூலம், ஸ்தாபனங்களாலும் பிரமாணங்களாலும் உலக காரியங்களாலும் மிகவும் அதிர்வுக்குள்ளான ஓ சிலுவையின் போர் வீரனே, நீ சில நிமிடங்கள் வெளியே வந்து ஏன் நீ வேதத்தை சுற்றி பார்க்க கூடாது? நீ அங்குமிங்கும் சுற்ற நேரிடலாம். இந்நாட்கள் ஒன்றில் நீ ஒரு விசுவாசியாக இங்கே வார்த்தையில் உன்னை நீயே அடையாளம் கண்டு கொள்ளலாம். நீ அவரை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீ சுயநினைவை அடைந்து கெட்டகுமாரன் செய்தது போல உன்னைத்தானே கண்டுகொள்ளக்கூடும். தேவனுடைய வார்த்தைகளினாலே நீ உன் அடையாள தன்மைகளை கண்டுகொள்ளக்கூடும். சில காலத்துக்கு முன்பு மற்றொரு நாளிலே யாரோ ஒருவர், ஆனால் சகோதரன் பிரணாமே, பெந்தேகோஸ்தே மக்களாகிய எங்களை பாருங்கள், என்ன அருமையான சபைகளை நாங்கள் கொண்டுள்ளோம், ஏன் பயிற்சி பெற்ற ஊழியக்காரர்களை நாங்கள் வைத்திருக்கிறோமே என்று கூறினார். கவனியுங்கள், மனிதன் ஒரு மனைவியை மனம் செய்யும் போது அவளுடைய அழகை அவன் நம்புவதில்லை. இல்லை, அவன் அவளுடைய விசுவாசத்தின் ஆணையுறுதியை, அவளுடைய வார்த்தையை நம்புகிறான். அவளுடைய அழகை அவன் நம்புவதில்லை, அவன் அவளுடைய உண்மைத்துவத்தை நம்புகிறான். அதே போன்றுதான் நீ தேவனை மணக்கும் போது நீ கட்டக்கூடிய அழகான பெரிய சபையிலே நீ நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் நான் தான் நேற்றுமிது பெற்று மாறாதவர் என்று இயேசு கிறிஸ்து உரைத்த வாக்கு தத்தத்தில் உன் நம்பிக்கையை வைக்கின்றாய். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துவோமாக. இன்றிரவு இக்கட்டடத்தில் அமர்ந்திருக்கும் ஜனங்கள் ஆண்களும் பெண்களுமாக நித்தியத்தை சேர்ந்திருக்கும், நித்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஜனங்கள், ஒரு நாளிலே அல்லது வேறொரு நாளிலே நீங்கள் தேவனை சந்திக்கப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று நான் யோசிக்கிறேன். நினைவிழப்பு வியாதியின் ஒரு துளி உங்களுக்கு இருந்தால் கூட, நீங்கள் அதாவது நீங்கள் தவறான காரியத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு நீங்கள் அலைந்து திரிந்து இன்றிரவு நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடுவீர்களோ என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரணாமே எனக்காக ஜெபியுங்கள். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாகவும் உண்மையான விசுவாசியாகவும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஓ ஆமா, சுற்றிலும் எங்கும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மாடி முகப்பில் உள்ள யாரோ ஒருவர், நீங்கள் சகோதரனே அது சத்தியம் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் அநேக வருடங்களுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்தவர்களைப் போல நாம் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். பெந்தேகோஸ்தே மக்களே, உங்கள் தாய் தந்தையர்கள் அங்கே வெளியில் தெருக்களில் நின்று பழைய தம்புருவை அடித்துக் கொண்டிருந்தனர். உங்களை குறித்து என்ன? உங்கள் தாய் சிறிய குழந்தைகளாக உங்களிடம் அயராது பாடுபட்டு களைத்துப் போயிருப்பார்கள். உங்களுக்கோ சில சமயங்களில் துணிகளோ மற்ற எல்லா காரியங்களோ இல்லாமல் போயிருக்கும். ஆனால் உங்கள் தாயும் தந்தையும் கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க குறிக்கோளுக்கு உண்மையாய் இருந்தார்கள். பெந்தேகோஸ்தே மக்களாகிய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பாருங்கள். 50 வருடங்களுக்கு முன் நீங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தீர்கள், அவிசுவாசிகளிடமிருந்து உங்களை வேறுபடுத்திக் கொண்டீர்கள். அதுதான் உங்களை பெந்தேகோஸ்தையினராக ஆக்கினது. ஆனால் பன்றி சேற்றிலே பொருள திரும்பினது போன்றும் நாய்த்தான் கக்கினதை தின்ன சென்றது போலவும் நீங்கள் எந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்தீர்களோ சரியாக அதற்குள்ளே திரும்பி சென்று அதே காரியத்தை செய்தீர்கள். காரியம் என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதி ஜனங்கள் மத்தியில் பரவிவிட்டது. நீங்கள் உங்களுடைய பிரமாணங்களையும் உங்கள் ஸ்தாபன சான்றாதாரங்களையும் இப்பொழுது கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சரியாக மற்றவர்களோடு சேர்ந்துள்ளீர்கள், மற்றவர்களுடன் இருக்க விரும்புகிறீர்கள். உங்கள் ஸ்திரீகள் தங்கள் முடிகளை வெட்டிக்கொள்ளவும் வர்ணம் பூசிக்கொள்ளவும் மற்ற காரியங்களையும் செய்யவும் நீங்களும் அனுமதித்து விட்டீர்கள். சபைகளில் எல்லா காரியங்களையும் செய்யும்படி அனுமதித்து விட்டீர்கள். அது என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு. பிறகு முதலாவது நீங்களோ இதை அறிய வேண்டும். தேவன் மக்களிடையே வர ஆரம்பிக்கையில் அதன் பின் என்ன சம்பவிக்கிறது? உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்கள், நீங்கள் அந்த நினைவிழப்பு வியாதியினால் மிகவும் சுகவீனம் அடைந்துள்ளீர்கள். பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு காரியத்தை எப்போதும் கேட்டிருந்தீர்கள். நீங்கள் சில நிமிடங்களில் அந்த பிரமாணங்களில் இருந்து விலகி வேதத்தை எடுத்து ஒரு கிறிஸ்தவன் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறது இல்லையா? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அப்போஸ்தலர்கள் பேதுரு, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறினான். அது அப்படி அல்ல என்று அவர்கள் உன்னிடம் கூறுவார்களேயானால், அப்படி என்றால் உன்னுடைய போதகருக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதி மோசமான கட்டத்தை அடைந்துள்ளது. அவர் தன்னைத்தானே அந்த சபையுடன் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஸ்தாபனம் அல்ல, ஒரு சபை, கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கிருக்கிறார். அவர் என்ன செய்வேன் என்று வாக்குரைத்தாரோ சரியாக அதை செய்ய இங்குள்ளார். இப்பொழுது சிறிது நேரம் நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கி ஜெபித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே பேச அனுமதியுங்கள். இதை பாருங்கள், இந்நாளுக்கான வாக்கு தத்துவம் என்னவென்பதை எவருமே அறிவர். இப்பொழுது தேவைகள் உள்ள உங்களுக்கு இன்றிரவு, அதாவது உங்களில் அநேகர் கரங்களை உயர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்வதற்கு முன்னால் நாம் இங்கே இருந்து வியாதியஸ்தருக்காக உண்மையாக ஜெபிக்கையில் நீங்கள் காரியங்கள் எல்லாம் அப்படி இல்லை என்று கூறும் அந்த அவிசுவாசத்தில் இருந்தும், அந்த ஸ்தாபனம் அந்த பிரமாணங்களில் இருந்தும், இது பிசாசினால் உண்டானது என்று கூறுகின்றதில் இருந்தும் உங்களால் வெளிவர முடியுமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் அப்படி கூறுவார்களே ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இதுதான் உண்மை என்றால் இது என்னவாக இருக்கும்? சற்று சிந்தியுங்கள். அது அப்படி என்றால் இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்கள், நீ அதை வெளியே பேச வேண்டியதில்லை. உன் இருதயத்தில் மாத்திரம் விசுவாசி. இங்கே அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் இங்கே கடந்த இரண்டு இரவுகளாக உட்கார்ந்து ஏதோ ஒன்றுக்காக நான் பாடுபட்டு அதை வெளியே அடைப்பதற்காக என் நாவை அடக்கிக் கொண்டிருக்கிறேன். நண்பரே, இதை நினைவில் கொள். அது தேவனுக்கும் உனக்கும் உள்ள ஒன்று. அது தவறாக உள்ளது என்று நீ அதை நினைத்துக் கொண்டிருந்தால் என்னவாகும்? என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? நீ அதற்காக மன்னிக்கப்பட மாட்டாய். ஆவிக்குரிய நினைவிழப்பு. நீ சரியாக உன்னுடைய நித்திய மரணத்திற்கு, அவிசுவாசத்திற்கு சென்று விடுவாய். விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இப்பொழுது உன்னுடைய வியாதிக்காக ஜெபித்து கர்த்தராகிய இயேசுவே நீர் வாக்குறைத்தீர், நான் அதாவது என்று கூறு. இதற்கு முன்பு எப்போதும் வந்திராத சில அந்நியர்கள் இங்கிருக்கலாம். இயேசுவோ லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று வாக்குரைத்த ஒரு வேதவசனத்தை நான் எடுக்க உள்ளேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஜனங்கள் அங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட குழு, வெளியே அழைக்கப்பட்டதுமான ஆபிரகாமின் குழு இருந்தது. ஆபிராமிலிருந்து ஆபிரகாம் என்று அவன் பெயர் மாற்றப்பட்ட பின்னர் தான் ஆபிரகாம் வார்த்தை மாம்சமானதை கண்டான். அது சாராளின் இதயத்தின் நினைவுகளை பகுத்தறிந்தது. ஆபிரகாமின் ராஜரீக வித்து வந்து அதை செய்தபோது அவர்கள் அவரை ஒரு பிசாசு என்றனர். அவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவரும் அதே காரியத்தை தான் செய்வார். என்னை அப்படி அழைத்தீர்களானாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீர்களேயானால் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்றார். இப்பொழுது அவர்தாமே தம்முடைய வல்லமையால் இந்த ஜனக்கூட்டத்தினுள் வந்து நீ எங்கே இருந்தாலும் தம்முடைய ஆவிக்குரிய பகுத்தறிதல் மூலம் அவர்தான் வார்த்தை என்பதை காண்பிக்கிறார். ஆகவே இங்கு யாராவது ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதியினால் அவதியுற்றால் அவர்களுக்கு, அதாவது சாக்கு போக்கே இருக்காது என்ற இந்த பீடு அடைப்பு செய்யப்படுவதற்கு முன்பாக நான் கூறுகிறேன், தேவனாகிய கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இப்பொழுது உங்களுடைய தலை வணங்கி இருப்பதோடு பயபக்தியாய் ஜெபியுங்கள். பாருங்கள், அங்கு ஒரு ஸ்திரீ எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார். அவள் தன் கரங்களை முகத்தில் வைத்துள்ளார். அவள் முதுகுத்தண்டு பிரச்சனையினால் அவதியுறுகிறார். அவளுக்கு நரம்பு தளர்ச்சியும் கூட உள்ளது. அவளுக்கு வயிற்று கோளாறும் உள்ளது. அவள் இப்பொழுது எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறாள். அவள் இந்த தேசத்தை சேர்ந்தவள் அல்ல என்று அவளுக்கு தெரியலாம். அவள் மேக்கான் என்று அழைக்கப்படும் பட்டணத்திலிருந்து வருகிறாள். ஆம், நீர் யார் என்பதை தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீர் திருமதி அயட்ஸ். அது சரி என்றால் உன் கரத்தை உயர்த்து. நான் உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். அது உண்மை இல்லையா? இப்பொழுது உன்னுடைய பிரச்சனையோ முடிவுற்று விட்டது. நீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டு விட்டார். அவர் உன்னை முழுமையாக சுத்தமாக்கி விட்டார். இப்பொழுது நீ அதை விசுவாசி. கட்டிடத்தின் பின்னே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆவியின் அபிஷேகம் தேவைப்படுகிறது. அவர் இங்கே எனக்கு முன்பாக நிற்கிறார்.
Eastern Carolina, Charlotte, Lipo is his name. Believe with all your heart and God will fill you with the Holy Ghost, my brother, if you'll believe it.
Hallelujah. அவர் இங்கு இருப்பவர் அல்ல. அவர் கரோலினா சார்லட்டை சேர்ந்தவர். அவருடைய பெயர் லிபோ. உன்னுடைய முழு இதயத்தோடும் விசுவாசி. என் சகோதரனே, நீ விசுவாசிப்பாயானால் தேவன் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவார். இங்கே எனக்கு நேராக வலதுபுறத்தில் எனக்கு முன்பாக ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்துள்ளனர். என் வலப்பக்கத்தில் உட்கார்ந்துள்ள வயதான தம்பதிகள். அந்த ஸ்திரீ பெருங்குடல் பிரச்சனையால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய கணவனுக்கோ இருதய கோளாறு உள்ளது. அவர்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தென்னசியிலிருந்து வருகின்றனர். திரு மற்றும் திருமதி தாமஸ், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கவில்லையானால் உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி உங்கள் சுகத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். அவர் சரியாக அதைத்தான் செய்வதாக வாக்குறுத்திருக்கிறார். ஆனால் இம்மக்களை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. ஆவிக்குரிய நினைவிழப்பு. இயேசு, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் தனிப்பட்ட பிரதிபெயர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது இங்கிருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நீங்கள் காணக்கூடாத ஏதோ ஒரு தவறு உங்களிடம் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களால் அதற்குள் செல்ல முடியவில்லை. அதனால் நீங்கள் ஜெபிக்கப்படவும் அவருடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளவும் விரும்புகிறீர்களேயானால் நீங்கள் வந்து இங்கே வலப்புறத்தில் என் பக்கத்தில் நில்லுங்கள். நான் உங்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கட்டும். நீங்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதியினால் அவதியுறுகையில் ஜெபிக்கப்பட இப்பொழுது நேராக இங்கு வருவீர்களானால் அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா இல்லாமல் இருந்து ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் இங்கே வந்து நில்லுங்கள். வாலிபனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாரா? வேறு யாராவது வருகிறீர்களா? பெண்மணியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாரா? வாருங்கள். வாலிப பெண்மணியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது வாருங்கள். இங்கே இப்பொழுது நில்லுங்கள். ஆவிக்குரிய நினைவிழப்பு, அதனால் நான் பாதிக்கப்பட விரும்பவில்லை. அவ்வாறு இல்லை. ஏதாவது ஒரு மரணத்தை நான் அடையட்டும், ஆனால் ஒரு அவிசுவாசியாக மறிக்கின்ற அந்த மரணம் நான் ஒருபோதும் அடையாமல் இருப்பேனாக. வா, அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள். நீ அதை செய்ய மாட்டாயா? மாடி முகப்பிலிருந்து கீழே இறங்கி வாருங்கள். நண்பர்களே, இங்கே கீழே சில படிகள் தான் உள்ளன. அது உங்களுக்கு மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பொருட்படுத்தலாம். கவனியுங்கள், கிறிஸ்துவானவரை எதுவும் செய்யாமல் இருக்க வைக்க என்னால் முடியாது. கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை தவிர வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அவர் தமது வார்த்தையை தான் காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அவர் கிறிஸ்துவாய் தேவனாய் இருக்க வேண்டும் என்றால் அதை அவர் செய்துதான் ஆக வேண்டும். அவர் தமது வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் அனுபவத்தை குறித்து நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஏன் நீங்கள் இப்பொழுதே வரக்கூடாது? நீங்கள் ஒரு சாபத்தை சார்ந்திருந்தால், நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே பேரப்பிள்ளையாக இருந்தால், தேவனுக்கு எந்த பேரப்பிள்ளைகளுமே கிடையாது. அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் தான் உண்டு, ஆனால் பேரப்பிள்ளைகளே கிடையாது. புரிகிறதா? தேவன் அதை கொண்டிருப்பதில்லை. அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் தான் உண்டு. நீ அப்படி இல்லை என்று உனக்கு தெரியும். ஒருவேளை நீ அந்நிய பாஷையில் பேசியிருக்கலாம், நீ நடனமாடி இருக்கலாம், இந்த எல்லாவற்றையும் நீ செய்திருக்கலாம். அதெல்லாம் சரிதான். அதற்கு எதிராக என்ன ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னுமாய் உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதி இருக்குமானால் இங்கே வா, வந்தீங்கேனில் அதை குறித்து நாம் ஜெபிப்போமாக. நீ என்ன சொல்லுகிறாய்? சபை அங்கத்தினே, ஒரு சாதாரண சபை உறுப்பினரே, நீங்கள் ஏன் இங்கே வரக்கூடாது? நாம் அதை இப்பொழுதே விரட்டி அடிப்போமாக. நியாயத்திற்கு நாள் வரும்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பதால் நான் இங்கே பர்மிங்ஹாமை இந்த நிலையில் விட்டுச் செல்ல விரும்பவில்லை. ஞாபகம் கொள்ளுங்கள், நான் உங்களை மறுபடியும் சந்திக்கப் போகிறேன். நான் உங்களை இங்கு ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றால் நான் உங்களை நியாயத்தீர்ப்பில் சந்தித்து இன்றிரவு நான் கூறினதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். இப்பொழுது கேளுங்கள், மனம் திரும்புங்கள். நண்பர்களே, மனம் திரும்புங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அங்கிருந்து வெளியே வாருங்கள். இப்பொழுதே வாருங்கள். இந்த தேசத்தில் அல்லது இந்த இடத்தில் உள்ள குட்டையாக முடி கத்தரிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் அது இப்பொழுது இங்கே வர செய்ய வேண்டும். அது முற்றிலும் சரி. அதாவது, என் முடி நீளமாக வளர செய்ய விரும்புகிறேன் சகோதரன் பிரணாம் என்று உண்மையாகவே கூற நீ போதிய கிருபையை பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், அவ்வாறு செய்ய நான் கிருபையை பெற்றிருக்கவில்லை. நீங்களோ அதனோடு செய்ய ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கலாம். இங்கே சில காலத்திற்கு முன்னால் ஒரு உண்மையான மகத்தான ஊழியக்காரர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், நான் உன் மீது கைகளை வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் உண்மை ஒரு தீர்க்கதரிசியாக கருதுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருபோதும் கூறினதில்லை என்று கூறினேன். அப்பொழுது அவரோ, ஆனால் மக்கள் உண்மை அவ்வாறு கருதுகின்றனர். நீரோ எப்பொழுதும் ஸ்திரீகளை அவர்களுடைய குட்டைக்கால் சட்டைகளையும் கத்தரிக்கப்பட்ட குட்டை முடியையும் இன்னும் மற்றதையும் இழிவுபடுத்தி கூறிக்கொண்டிருக்கிறீர் என்றார். ஓ, ஒரு பெந்தேகோஸ்தே மனிதர். மேலும் அவர் குட்டைக்கால் சட்டைகளையும் குட்டை தலைமுடிகளையும் மற்றமுள்ள காரியங்களையும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று கூறி, அது உங்களுடைய வேலையில்லை என்றார். அதற்கு நானும், அப்படியானால் அது யாருடைய வேலை என்று கேட்டேன். அவர், நீர் ஏன் மக்களுக்கு பெண்களுக்கு இதை கூற முயற்சித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் மகத்தான ஆவிக்குரிய வரங்களை பெறுவது எப்படி என்று போதித்து அவர்களுக்கு உதவக்கூடாது? தொடர்ந்து அவர், உண்மை அவர்கள் மதிக்கிறார்கள், அவர்களுக்கு நீர் என்ன கூறினாலும் அவர்களோ உண்மை விசுவாசிப்பார்கள் என்றார். எனவே நீர் ஏன் அவர்களை எப்பொழுதும் கடிந்து கொள்வதற்கு பதிலாக மகத்தான வரங்களை பெறுவது எப்படி என்று கூறி அவர்களுக்கு உதவக்கூடாது என்று கேட்டார். அதற்கு நானோ, அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே கற்றுக்கொள்ள முடியாது இருக்கையில் எப்படி அவர்களுக்கு இயற்கணிதத்தை நான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று கேட்டேன். புரிகிறதா? பார்த்தீர்களா? நீங்கள் கீழிருந்து துவங்க வேண்டும். மனம் திரும்பு அல்லது அடிந்து போ. இப்பொழுது நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்க முடியுமே? மனம் திரும்பு அல்லது அடிந்து போ. ஒவ்வொரு இரவும் இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக இங்கு அடையாளம் கண்டுகொள்கிறார். இந்த இரவுதான் இந்த ரட்சிப்புக்காக நாம் காத்துக் கொண்டிருந்தோம். இங்கு மேலே வர சில அடிகள் மாத்திரமே உள்ளன. நான் காத்திருக்க எனக்கு நிறைய நேரம் உள்ளது. பர்மிங்ஹாம், ஞாபகம் கொள், உன் ரத்தப்பழி என் மீது இல்லை. நான் குற்றமற்றவன். நீங்கள் உண்மையாக பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் இப்பொழுது நீங்கள் வர உங்களுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு விதமான சபை கொள்கையால் நீங்கள் அவதிப்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதி வந்திருந்தால் நீங்கள் ஏன் வரக்கூடாது? இயேசுவே அந்த சுகமாயிருக்கிறார். நீங்கள் வரமாட்டீர்களா? இப்பொழுது சில ஜனங்கள் மாடி முகப்பை விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே செல்கிறார்களா அல்லது பீடத்துக்கு வருகிறார்களா என்று பார்க்க நான் காத்துக் கொண்டிருந்தேன். இங்கே வந்துள்ளவர்களே, இதை சுற்றி பாருங்கள். சரி, இங்கு வந்து பீடத்தை சுற்றி இதனுடன் நான் முடிவு பெற்று விட்டேன் என்று கூறுங்கள். ஆம், இரண்டு ஸ்திரீகள் இங்கே வந்து கொண்டிருந்தனர். அருமையாய் உள்ளது. சரியாக இப்பொழுது மேலே பாருங்கள். அதிலிருந்து சில அடிகள் தான், அந்த அடிகள் தான் வித்தியாசத்தை குறிக்கிறது. குறிக்கலாம். இப்பொழுது கவனியுங்கள், நான் உங்களிடம் ஒன்றை கேட்கப் போகிறேன். அவர் இன்றிரவு வருவாரானால் எப்படி இருக்கும்? ஓ, அவர் வரவில்லை என்று கூறுகிறார். அவர் இன்றிரவு வரப்போகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதுதான் கடைசி அடையாளம். ஞாபகம் கொள்ளுங்கள், கர்த்தர் உரைக்கிறதாவது உண்மையை அல்லாமல் வேற ஏதாவது நான் கூறுவதாக நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கடைசி அடையாளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது வேதபூர்வமானது. பெந்தேகோஸ்தே, உன்னுடைய கடைசி அடையாளத்தை நீ காண்கிறாய். எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு அவர் அடித்த வாக்குத்தத்தோடு உன்னை குழப்பிக் கொள்ளாது. அது நீ அல்ல. அப்பொழுது நீ முடிந்து போயிருப்பாய். புரிகிறதா? இப்பொழுது உன்னுடைய நாள், உன்னுடைய அடையாளம், இப்பொழுது உன்னுடைய நேரம். அதை புறக்கணிக்காதே, அதை செய்யாதே. நீ வந்துவிடுவது நல்லது. நீ என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறாயா? நினைவிருக்கட்டும், பர்மிங்ஹாமில் நான் சந்தித்துள்ள அருமையான மக்களைப் போல ஒருபோதும் சந்தித்ததில்லை. என்னுடைய ஜீவியத்திலே நான் சந்திக்க விரும்பும் அருமையான ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எழுப்புதல் தேவையாயிருக்கிறது. நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை செய்யாதீர்கள். நீங்கள் பெற்றுக் கொண்டதை எழுப்புதல் அடைய செய்யுங்கள். இயேசு வருவதற்கு முன்னே துரிதமாக அதை மீண்டும் மேலே கொண்டு வாருங்கள். அது சரி. அவர்கள் அதாவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வேளையிலே கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் நாம் இங்கே பெற்றுக் கொள்ளும் வரை அவர்களை இங்கே வரவிடுவோம். இப்பொழுது வாருங்கள், அந்த நினைவிழப்பு வியாதியை விரட்டுங்கள். அந்த மகத்தான வைத்தியர் அதை சுகப்படுத்த, உம்மை விட்டு அதை அப்புறப்படுத்த இப்பொழுது இங்குள்ளார். அவர் இங்கு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். எத்தனை பேர் உங்கள் கரங்களை உயர்த்துவதன் மூலம் அதை அடையாளம் கண்டுகொண்டு உண்மையாகவே நான் அதை விசுவாசிக்கிறேன், அவர் இதை செய்வேன் என்று அவரே கூறினார் என்று கூறுவீர்கள். புரிகிறதா? அவர் இங்கு இருக்கிறார். பாருங்கள், பார்த்தீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் ஒரு எழுப்புதல் தேவையாயிருக்கிறது என்றும் நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றும் எத்தனை பேர் அறிவீர்கள்? பாருங்கள், அது உண்மை. நீங்களோ அருமையான ஜனங்கள், இங்கே உள்ள தெற்கத்தியர்களின் நல்ல இருதயத்தை போல வேறேதும் இல்லை. நீங்கள் அதைவிட மேலானதை கண்டறிய முடியாது. அது சரி, உண்மையான மக்கள். ஆனால் மக்களே, நீங்கள் சீக்கிரமாய் விடுத்துக் கொண்டால் நலமாயிருக்குமே. நீங்கள் நினையாத நேரத்தில் அது நடக்கலாம், அல்லது நடக்காமலும் போகலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கடைசி எச்சரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நினைவிருக்கட்டும். எனவே நீங்கள் தப்பி ஓட நேரம் இருக்கும் பொழுதே தப்பித்து ஓடிவிடுங்கள். இப்பொழுதே பாருங்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வரை நானோ காத்துக் கொண்டிருக்க போகிறேன். ஏனென்றால் ஒருவேளை ஒரு ஆத்மா 10,000 உலகங்கள் மதிப்புடையது. மக்கள் உறுதி கொள்ளுகிற வரையில் நீங்கள் உங்கள் வேறுபாடுகளை உடைத்தெறிந்து தன்னல குணத்தை எல்லாம் வெளியே எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்களேயானால் இக்காரியம் ஒரு பெரிய எழுப்புதலை அடைந்து இங்கு சுற்றி இருக்கும் எல்லா சபைகளையும் தொடுவதையே நான் காண விரும்புகிறேன். நீங்களோ அதை விசுவாசிப்பதாக உரிமை கோரினீர்கள். அதை விசுவாசிப்பதாக நீங்கள் உரிமை கோரினீர்கள். அது தன்னை அடையாளம் காண்பிக்க வரும்போது நீங்கள் ஒருவரை ஒருவர் வேறு பிரித்து எடுத்துக் கொள்கிறீர்கள். நாம் ஏன் நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வார்த்தைகளை இணைத்து சத்தியத்தை விசுவாசிக்க கூடாது? அதுதான், நீங்கள் மறித்துக் கொண்டே நீங்கள் சரியாக லவோதிகேயாவினுள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன வாக்குரைத்தாரோ சரியாக அதுதான் அந்த வழியாயிருக்கும். நீங்கள் இப்பொழுதே வரமாட்டீர்களா? இப்பொழுதுதான் அந்த நாள். இப்பொழுதே அனுகிரக காலமாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது இங்குள்ள எல்லா ஊழியர்களும் இம்மக்களுக்காக ஆர்வம் கொண்டுள்ளவர்கள் வந்து என்னோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இம்மக்களுக்காக ஆர்வம் கொண்டுள்ள எல்லா ஊழியக்காரர்களும் இங்கே வாருங்கள். வாருங்கள், சுற்றி வாருங்கள், ஜனங்களுக்கு மத்தியில் வாருங்கள். ஊழியக்காரர் அல்லது ஒரு தனிப்பட்ட ஊழியர், ஒரு நல்ல தனிப்பட்ட ஊழியர், இந்த ஸ்திரீகள் மத்தியில் இப்பொழுது நிற்க விரும்பும் ஒரு பெண்ணும் வரணும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் வந்து இம்மக்களின் மத்தியில் தம்மை அடையாளம் கண்டுகொள்ள போகிறார் என்று என் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கப் போகிறேன். முதலாவதாக இப்பொழுது இங்குள்ள இந்த ஜனங்களுக்கு நான் அறிவுறுத்தட்டும். இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். நான் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். நான் இங்கே மேடையின் மேல் ஒவ்வொருவராக நிறுத்தினால் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தாத காரியம் ஒன்றும் இருக்காது. என் சிறுவயது முதற்கொண்டே அது இருந்து வருகிறது. அந்த வரமோ கேள்விக்குறியா இல்லை, ஆனால் கேள்வியானதோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியுமா, அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான். இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது அவர் இங்கு இருப்பாரானால் அதன் பின் ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உள்ளது. அது அவர் தமது வார்த்தையை காத்துக் கொள்வார் என்பதாகும். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளுங்கள். எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன் என்று கூறுங்கள். அது நடைபெறுகிற வரையிலும் அங்கேயே தரித்திருங்கள். படி ராபின்சன் ஒரு நாள் சோழ வயற்காட்டில் என்று கூறினது போல, அவர் கர்த்தாவே, நீர் பரிசுத்தாவி எனக்கு தரவில்லை என்றால் நீர் திரும்பி வரும்போது இங்கே ஒரு எலும்பு குவியலை காண்பீர் என்று கூறினார். அவர் முழு மெய் உறுதிபாடு கொண்டவராய் இருந்தார். நீங்கள் பதில் கொள்கின்ற வரையிலும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. இப்பொழுது இன்றைய விளைச்சலை நீங்கள் கவனித்தீர்களா? நாம் என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நாம் மேடையின் மேல் வருகின்ற வரையில் நாம் சரியாக தேவனை குறித்து போதுமானது நம்மிடம் இருப்பதாக நினைத்து வந்து, ஆம், நாம் மேலே வருவது நல்லதாக இருக்கும் என்று கூறுகிறோம். இப்பொழுது உலகம் எங்கும் உள்ள அனுபவம் இதுதான். ஆம், நான் மேலேறி சென்று நிற்பது நல்லது. பாருங்கள் பாருங்கள், எனக்கு தெரியாது, இங்கே நான் இருக்கிறேன் பாருங்கள் என்று கூறுகிறது. இருப்பது எந்த இடத்தில்? அங்கே அக்கினி எரிதிலே இல்லை, அங்கே உற்சாகமே இல்லை, உள்ளே செல்ல அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு சுவிசேஷகர் என்ற முறையில் தேவனுடைய ஜனங்கள் அந்நிலையில் இருப்பதை காண்பதோ என்னை கொல்லுகிறது. நாம் எரியூட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது என்ன? சரியாக நான் உங்களிடம் கூறினது அதுதான். நீ வெதுவெதுப்பா இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3 கூறுகிறது. அவர், நீ அடலமின்றி குளிர்மின்றி இருப்பதால் உன்னை நான் என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். சரிதானே? அதைத்தான் அவர் கூறினார். அதைத்தான் அவர் செய்யப்போவதாக கூறியிருக்கின்றார் என்றால் நாம் அந்த கூட்டமாக இல்லாதிருப்போமா? நீங்கள் இங்கு தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நாம் அதை பெற்றுக் கொள்வோம் அல்லது சரியாக இங்கேயே மறித்து போவோம். அது உண்மை. நாம் அதை பெற்றுக் கொள்வோம் அல்லது மறிப்போம். இப்பொழுது என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நான் கீழே வந்து நீங்கள் ஏதாவது செய்ய நான் உதவக்கூடுமானால் நிச்சயமாக நான் அதை செய்வேன். இப்பொழுது வரத்தின் மூலம் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று என்னால் கூற முடியும். பரிசுத்த ஆவியின் மூலம், தேவ ஆவியின் மூலமும் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றும், வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அல்லது அதை போன்ற வேற எதையும் என்றால் கூற முடியும். ஆனால் அதை பொருட்படுத்தாது, நீங்களாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்களாகவே இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இங்கேயே மறிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் அதை பொருள் உணர்ந்து கூறினால் ஒழிய அதை கூறாதீங்க. நான் இங்கே மறிக்க ஆயத்தமா இருக்கிறேன் அல்லது தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று கூறுங்கள். ஆமென். நீங்கள் உண்மையாகவே ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆகவே எங்கும் உள்ள கூட்டத்தார் எழும்பி நிற்கட்டும். இப்பொழுது நாம் நம்மை ஒன்றாக இணைத்துக் கொள்வோம். நாம் ஜபம் செய்வோம். இப்பொழுது ஊழியக்காரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இந்த ஜனங்களை நடந்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் கரங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிற நீங்கள், அனுபவத்தை பெற விரும்புகிற நீங்கள், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அனுபவம் அல்ல. உங்களுக்கு பரிசுத்த ஆவி, ஜீவன், ஜீவ அணுவே உட்புறத்தில் தேவையாய் உள்ளது. உங்களைத்தானே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அந்த நினைவிழப்பு வியாதியை நீங்கள் விரட்டி அடிக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் என்னவா இருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் அதை இப்பொழுதே விரட்டி அடிப்போம். இங்கே உனக்காக ஒரு புதிய பிறப்பு உள்ளது, ஒரு உண்மையான அசலான மறுபிறப்பு உள்ளது. இப்பொழுது இந்த ஜனங்களின் மீது நாம் நம்முடைய கரங்களை வைப்போமாக. ஒரு மனதோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே, கர்த்தாவே, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருளும். இந்த சனிக்கிழமை இரவில் பரிசுத்த ஆவியானவர் தாமே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வந்து இறங்குவாராக. இந்த ஜனங்கள் தாமே பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக. அக்கினியும் தேவ வல்லமையும் இவர்களை விட்டு விலகாதிருப்பதாக. இக்காலையில் அவர்கள் இங்கிருப்பார்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை அவர்கள் தரித்திருப்பார்களாக. அதுதான் சரியான ஆலோசனை. அதுதான் அங்கே அது இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியின் வருகையாய் உள்ளது. நான் அதை முடித்து விட்டேன். நான் அதை அறிவேன். அவ்வளவுதான். இப்பொழுது அதை விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படுங்கள்.